கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்குள்ளும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு கூட இன்றைக்கும் நாம் நம்முடைய காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். தஞ்சாவூர்ல தேவனுடைய கிருபையினால சபையாகிய நீங்கள், பரிசுத்தவான்களாகிய நீங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மிகவும் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து இன்றைக்கு மூன்றாவது நாளாக நீங்க கூடியிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். சபிக்காம கூடியிருக்கிறீங்க தேவ சமூகத்தில், சந்தோஷம். தேவ சன்னிதானத்தை நாடவும், அவருடைய வார்த்தைகளை தேடவும் உங்களுக்குள்ள ஆர்வமும் சந்தோஷத்தையும் தேவன் அவருடைய உன்னத சன்னிதானத்திலிருந்து அங்கீகரிப்பார் நிச்சயமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ராஜ்யத்தின் முற்பிதாக்கள் என்ற தலைப்பு நாம் ஒரு சிறு பகுதியை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இது மிகவும் ஒரு முக்கியமானதும் ஒரு விசேஷமானதுமான ஒரு சத்தியம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பு கூட ஒரு விசேஷித்த தலைப்பு. ஏன் அப்படின்னா, ராஜ்யத்தில் நடக்க போகிற காரியங்கள் பத்தி நாம் பேச போறோம். அந்த வார்த்தைகளின் மூலமாக இங்க பூமியில மட்டுமாக இப்ப இருக்கிற தீமை அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம், இந்த உலகத்துக்கு பின்பாக நடக்கிற காரியங்கள், அதைத் தொடர்ந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ராஜ்யம், ஸ்தாபிக்கப்படப்போகிற கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், இவைகளை பற்றியான ஆர்வம் மற்றும் வசனங்கள் மூலமாக நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, முற்பிதாக்கள் இவர்களை குறித்து நாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஆரம்ப வகுப்புகள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. முற்பிதாக்கள் இந்த பூமியில கவர்னர்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த வசனம் சங்கீதத்தில் சொல்லப்படுற வசனத்தை ஆதாரமாக வச்சு சபை பரலோகத்தில் இருந்து ஆளுகை செய்யும் போது முற்பிதாக்கள் பூமிக்குரிய ஆளுகையில இங்க இருப்பாங்க. பரிபூர்ண மனுஷராக இங்க உயிர் தெளிப்பப்பட்டு பூமியில ஒரு கவர்னர் போல செயல்படுவாங்க. இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் சீர்படுத்துற மிகப்பெரிய வேலையை அவங்க செய்வாங்க. அதற்காகத்தான் அவங்க ட்ரைனிங் எடுத்து, அதாவது பயிற்சியை எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆமா, இது வந்து அடிப்படை சத்தியங்கள்ல ஐந்தாவது படம் நினைக்கிறேன், ஐந்து இல்லைன்னா ஆறாவது படங்கள் நினைக்கிறேன். நம்ம அந்த படங்களே நாம் படிச்சிருக்கோம். இரண்டாம் உலகம் ஐந்தாவது படத்துல நாம் படிச்சிருக்கோம். இப்ப முற்பிதாக்கள் சொல்லும் போது அவங்க ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய துறைகளில், அதாவது தங்கள் தங்களுடைய பின்னாடி அவங்க செய்ய போற வேலைக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். அதுல நாம் ஏற்கனவே உங்களுக்கு முன்பாக கூட நாம் சொல்லியிருக்கிறோம் வசனங்களின் படி. இப்ப உதாரணமா சொல்ல போனா, யார் யார் என்னென்ன வேலைக்காக ரெடி செய்ய ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க? மோசே என்ன வேலை செய்வாரு? வழி நடத்துதல். ஆபிரகாம் ராஜ்யத்துல ஜனங்கள் அனைவரையும் விசுவாசத்துக்கு ஏதுவாக நல்வழிப்படுத்துற வேலையை, மிகப்பெரிய வேலையை அவர் செய்வாரு. தானியல் பக்தி வைராக்கியத்தை ஜனங்கள் மத்தியில் வளர்க்கறதுக்கான சகல காரியங்களும் அவர் செய்யலாம். அப்புறம் யாக்கோப், சாரி, இவர் யோசேப்பு யோசேப்புன்னு சொல்லும் போது அவருடைய வைராக்கியம் வைராக்கியத்துக்கு தானியல் சொல்லிட்டோம். யோசேப்பு ஒரு துறையில நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறார் பாத்தீங்களா. உயிர் தெளிப்பட போற எல்லா ஜனங்களுக்கான உணவு வழங்குதல் துறையை யார் தான், ரேஷன் யார் பார்க்க போறாரு? யோசேப்பு பார்க்க போறாரு. அன்னைக்கு தான் உண்மையான ரேஷன் இருக்க போகுது. எல்லாருக்கும் சரிசமமான சரிவிகிதமான உணவு வகை வழங்கப்படும் அந்ததுக்கு. அப்புறம் ஒருவேளை தாவீது என்ன வேலை செய்யலாம்? ஆடு பேசுறத வச்சு சொல்லக்கூடாது. தேவனை துதித்து பாடுவதற்கான பாடல்கள்லாம் யாருக்கா கொடுக்க முடியும்? தாவீது. அவர் ஒவ்வொரு பாட்டா எழுதி எழுதி ஆசாரிப்பு கூடாரத்தில் படிக்கிறதுக்காக கொடுத்திருப்பாரு. ஒவ்வொன்றுக்கும் அந்த தலைப்பிலேயே நீங்க பார்க்கலாம். இது போல எழுதி தேவனை துதிக்கிறதுக்கு ஜனங்கள் துதியினாலும் தேவனுக்கு மகிமை செலுத்தும். இப்படி ஒவ்வொருத்தரும், ஒவ்வொருவரும், ஒவ்வொரு முற்பிதாக்களும் தங்களுடைய துறைகள்ல தேர்ந்தவங்களாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட முற்பிதாக்களை கர்த்தர் எழுப்பி, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் கர்த்தர் எழுப்பி, கர்த்தருங்கும் போது யாரு? இதெல்லாம் நம்ம கேள்வி, ஏற்கனவே நம்ம படிச்ச பார்த்த விஷயங்கள் தான். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் அப்படிங்கிறது சரியான பதில் அல்ல. யார் யாரு? ஆயிரம் வருட அரசாட்சியில முற்பிதாக்கள், முதலாவது உயிர்த்தெழுதல் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுப்பப்படுவாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்தில் உயிர்த்தெழுப்பப்படுகிறதுல முற்பிதாக்கள் உயிர்த்தெழுப்பப்படுறாங்க. அந்த வேலையை செய்யறது கர்த்தர். அப்ப கர்த்தர் தான் அங்க யாரு? கிறிஸ்து இயேசுவோ. 144,000 பேர் முழுவடைஞ்ச முழுமையடைஞ்ச சபையும், தலையாகிய கிறிஸ்துவும், சரீரமாகிய சபையும், இல்லைன்னா மனவரனாகிய கிறிஸ்துவும். அங்க மனவாட்டி கிடையாது, மனைவியாகிய சபையும். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். அங்க மனைவி மனவாட்டி கிடையாது, மனைவி ஆயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம அதை நாம் நல்லா புரிஞ்சிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள்ல சரி, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல உயிர் தெழுப்பப்பட போகிற மூர்த்திதாக்கள் என்ன மாதிரி உயிர் தழுதலுக்குள்ள வருவாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன மாதிரி உயிர் தழுதல்? இரண்டாம் உயிர் தழுதல், மூன்றாம் உயிர் தழுதல், அதெல்லாம் இங்க அந்த வரிசை இல்ல. அவங்களுடைய உயிர் தழுதலின் தன்மை எப்படி இருக்கும்? இப்ப 1000 வருட அரசாட்சியில ஒட்டுமொத்த ஜனங்களோட உயிர்த்தழுதல் எப்படி இருக்கும்? ஜனங்களுடைய உயிர்த்தழுதல் எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த ஜனங்கள் எல்லா ஜனங்களுடைய உயிர்த்தழுதல் எப்படி இருக்கும்? பொதுவான உயிர்த்தழுதல். அவங்க சரீரம் எப்படி இருக்கும்? அதுதான் சரியான பதில். மறிக்கும் போது என்ன நிலையில இருந்தாங்களோ ஒரு சராசரியான சரீரம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நித்திய ஜீவனுக்கு எதுவாக தக்க வச்சுக் கொள்கிறது அவர்களுடைய காரியம் ராஜ்யத்தில். ஆனா முற்பிதாக்கள் உயிர் தெழுப்பப்படும் போது எப்படி எழுப்பப்படுவாங்க? உயிர் தெழுப்பப்படும் போது பரிபூரண மனுஷர்களாக. அப்ப நோட்ஸ் எல்லாம் தூங்குது போல இருக்கு, மீண்டும் மீண்டும் படிங்க. பரிபூரண மனுஷர்களாக அவங்க உயிர் தெழுப்பப்படுவாங்க. அதனாலதான் சகோதரர் சொன்னது போல மேன்மையான உயிர் தழுதல் அவர்களுக்கு. அந்த மேன்மையான உயிர் தழுதல்ங்கிறது உயிர் தெழுப்பப்படும் போது பரிபூரணமான மனுஷர்களாக. இப்ப ஆபிரகாம் தாத்தாவை செத்திருந்தாருன்னா உயிர் தெழுப்பப்படும் போது எப்படி எழுந்திருப்பாரு? வாலிபரா, பரிபூர்ண மனுஷராக, வாழ வயதுள்ளவராக, வாலிபராக உயிரோட எழுந்திருப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட மேன்மையான உயிர் தெழுதல் தான் இந்த முற்பிதாக்களுக்கு இருக்குது. இதுதான் நாம் இதுவரைக்கும் நாம் படிச்சிருக்கிற முற்பிதாக்கள் குறித்து தேவனுடைய வார்த்தைகள்ல அறிஞ்சிருக்கிற தகவல். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த முற்பிதாக்கள் ராஜ்யத்தில் எப்படி வேலை செய்வாங்க, என்ன வேலை செய்வாங்க, இவங்களுக்கும் கர்த்தருக்கும் சபைக்கும் எப்படி தொடர்பு இருக்கும், அவங்களுடைய போக்குவரத்து எப்படி இருக்கும், அவங்க இவங்களுடைய ராஜ்யத்தில் இவங்களுடைய காரியங்கள் என்ன விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தகவல் இருக்குதா அப்படின்னா, நம் கர்த்தர் சொல்ல இருக்கிறபடி கர்த்தருடைய புஸ்தகத்தில் மடமடவென்று தேடி வாசியுங்கள். தேடி வாசியுங்கள், மடமடவென்று அல்ல, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், அதிலே ஒன்றும் குறையாது. முற்பிதாக்களுக்கு என்ன காரியம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டோம்னா, நீங்க தேடி வாசிங்க, அதுல ஒன்றும் குறையாது. நாம் தேடி வாசம்னா நிச்சயமாக கிடைக்கும். தேவன் அப்பேற்பட்ட காரியங்களை தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி, ஏற்கனவே எழுதி முத்தரித்து வச்சிருக்கிறார். அதை நாம் பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த முற்பிதாக்கள், அதாவது நீங்க வேணா வசனம் படிக்கிறீங்களா, எபிரேயர் 12:23 வசனம் கூட நீங்க படிச்சிருங்க. சரி போதும், நமக்கு இங்க தேவையான வார்த்தை என்னன்னா, பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள், பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள். அதுக்காகத்தான் நாம் இந்த வசனம் படிக்கிறோம். அதற்கு முன்பாகவும் கூட நாம் படிச்சிருக்கிறோம் மேன்மையான உயர்த்தல்கள்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட இந்த பரிசுத்தவான்கள் ஏற்கனவே நல்ல ட்ரைனிங் எடுத்து, அதாவது யூத யுகத்திலேயே அவங்க நல்லா சோதிக்கப்பட்டு, தேவ வைராக்கியம் எல்லாம் சோதிக்கப்பட்டு அவங்க மரணத்துக்குள்ள போய் இன்றைக்கு வரைக்கும் அவங்க நித்திரையில இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தில்தான் உயிரோடு எழுப்பப்படுவாங்க. இப்படி எழுப்பப்படுகிறவங்க செய்ய போகிற வேலை, அவங்களுடைய காரியங்கள் என்னன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அவைகளை குறித்து நாம் இப்போ சற்று நேரம் தியானிக்கலாம். பரிபூர்ணமான மனுஷர் அப்படிங்கும் போது அவருக்குரிய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பரிபூர்ண மனுஷருக்கு விசேஷித்த திறமை, விசேஷித்த வல்லமை உண்டு. இப்ப முற்பிதாக்கள் சொல்லிட்டோம்னா, நம்ம யாரிலிருந்து யார் வரைக்கும் சொல்லலாம்? அதை நான் சொல்ல மறந்துட்டேன். யாரிலிருந்து யார் வரைக்கும் முற்பிதாக்கள் நாம் லிஸ்ட் கொடுக்கலாம்? ஆபேல இருந்து யோவான் ஸ்நானகரம் வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும், மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப அப்படிப்பட்ட முற்பிதாக்களுக்கு உயிர்த்தெழுப்பப்படும் போது விசேஷித்த வல்லமை இருக்கும். பரிபூர்ணமான மனுஷங்கும் போது விசேஷித்த வல்லமை. ஏன்னா நாம் அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு ரெண்டு விதமான பரிபூர்ணமான மனுஷர்கள் நாம் அவங்க குறிச்சு நாம் படிச்சிருக்கிறோம். முதலாவது பரிபூர்ணமான மனுஷன் யாரு? ஆதாம். அந்த ஆதாம குறிச்சு நாம் ஏற்கனவே நாம் படிச்சிருக்கிறோம். அது அவர் படைக்கப்பட்ட போது தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷர் அப்படின்னு நம்ம அந்த வசனங்களில் நாம் தெரிஞ்சிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரெண்டாவது நாம் பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை குறிச்சு கூட நாம் படிச்சிருக்கிறோம். சரி, இப்ப நம்ம மேலோட்டமாக நாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். சரி, இந்த முற்பிதாக்கள் ராஜ்யத்தில் முதன்மையாக, அதாவது சுருக்கமா சொல்லிட்டோம்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தில் உயிரோடு எழுப்பப்படுகிற முதல் பரிபூர்ணமான குழந்தைகள் யாருன்னா இந்த முற்பிதாக்கள். இந்த பரிபூர்ணமான மனுஷருக்குடைய விசேஷித்த வல்லமைகள் திறமைகளே வேற. அவைகளை ஒரு சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கலாம். இந்த பரிபூர்ணமான மனிதர்கள் ஒருத்தரோட ஒருத்தருக்கு பேசணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இன்னைக்கு மாதிரி நாம இங்க இருந்து ஒரு தூரத்தில் இருக்கிறவங்களோட பேசணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு மொபைல் வச்சுக்கணும் தெரியுங்களா? அது போன்ற ஒரு கருவியில் அவர்களுக்கு தேவையில்லை. பேசணும்னா அவங்க பேச முடியும் எப்படி தெரியுமா? என்ன அலைகள் மூலமாக அவங்க பேச முடியும், அவங்க கருத்துக்கள் பரிமாறிக்க முடியும். அவங்க இருதயத்தில் நினைக்கும் போதே இந்த என்ன அலைகள் யாரை குறிச்சு என்ன நினைக்கிறான்னு சொல்ல விரும்புகிறாரோ அவர் பார்ப்பார், அவர் படிப்பார். அதே போல அவருடைய பதிலையும் இவரும் பெற்றுக்கொள்வார். இந்த என்ன அலைகள் மூலமாக அது அவங்க தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும், தங்கள் அவர்களுக்குள்ளாக அவர்கள் பேசிக்கொள்ளவும் முடியும். ஏன்னா இந்த ராஜ்யத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு தொழில்நுட்பமே எவ்வளவோ இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பமே எவ்வளவோ அமோகமாக இருக்கும்போது, ராஜ்யத்தில் இந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் எப்படி இருக்கும்னா அதிக வளர்ச்சி உற்றதாக இருக்கும். அந்த வளர்ச்சி உற்றதை காட்டிலும் முற்பிதாக்களுடைய திறமை, அதாவது முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமை மேலானதாகவும் இருக்கும். அவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயங்கள் கூட அப்படி இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க பேசிக்கொள்ள முடியும். அவங்க எப்படி பேசிக்கிறது இல்லைன்னு புரியுதுங்களா? அவங்களுக்கு நான் வேகமா போறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? பேசிக்கணும்னா நம்ம மாதிரி அவங்க உட்காந்து பேசிக்க முடியாது, பேசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆமா, என்னங்க மானவ சிகை முறையா? சரி, அந்த முறை என்னன்னு எனக்கு தெரியல. என்ன அலைகள் மூலமாக அவர்கள் பேசிக்கொள்ள முடியும்? இன்னொரு பரிபூர்ண மனிதருக்குள்ள விசேஷித்த திறமை என்னன்னா, இப்படி ஒருத்தர் ஒரு பரிபூர்ண மனுஷர் இன்னொருத்தர் பாக்குறாருன்னா அவருடைய முகம் மாத்திரம் தெரியாது, அவருடைய இருதயத்தை கூட என்ன பண்ணுவாரு, அவருடைய சிந்தனைகள்லாம் அவர் படிக்கலாம். அது போன்ற விசேஷத்து திறமை பரிபூர்ண மனுஷருக்கு இருக்குது. உதாரணம் நம்ம சொன்னோம்னா, நம்ம ஆண்டவர் செய்தார் தெரியுங்களா, இயேசு அவர்களுடைய சிந்தையை அறிந்து நிறைய இடங்கள்ல இருக்கும். பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்கள் இப்படியாக நினைக்கிறதை கண்டு இயேசு அவர்கள் சிந்தையை அறிந்து அவர்களுக்கு இப்படி ஒரு ஓவே சொன்னார். இப்படி நிறைய வசனங்கள் நாம் பார்க்கலாம். அதே போன்ற அன்பான சகோதர சகோதரிகளை, பரிபூர்ண மனிதர்களுக்கான விசேஷித்த அந்த வல்லமையின் மூலமாக அவர்கள் பேசிக்கொள்ளவும் முடியும், அறிந்து கொள்ளவும் முடியும். அதுக்கப்புறமாக இந்த பரிபூர்ணமான மனிதர்கள், அதாவது முற்பிதாக்கள், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எப்படி பயணம் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட நம்ம பார்க்கலாம். அதாவது இன்னும் சொல்லணும்னா, பரலோகத்தில் இருந்து கிறிஸ்துவம் சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து, அவங்கதான் ராஜாக்கள், அவங்க ஆவிக்குரிய மகிமையிலிருந்து சுபாவத்தில் இருக்காங்க, அவங்க ராஜாக்கள். அங்கே இருந்து அவங்க இங்க கீழே ராஜ்யம் பாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த முற்பிதாக்களுக்கு ஏதாவது ஒரு கட்டளை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப மோசையை கூப்பிட்டு ஒரு வேலை சொல்றாரு, மோசே அப்படின்னு கூப்பிட்ட உடனே, அப்ப இந்த மோசைக்கு அது எப்படி தெரியும், தெரியுமா தெரியாதுங்களா? நிச்சயமாக தெரியும். அந்த மோசைகிட்ட அந்த உத்தரவு சொல்லும் போது இவருக்கு அது தெரியும். அவருக்கு இன்னும் கூட அதை கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த எப்படின்னா, சரி அதான் இந்த இன்னும் கொஞ்சம் நம்ம அதை உள்ள போய்கிட்டு இருக்கலாம். சரி சரி, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற இந்த முற்பிதாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கலாம் நம்ம விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு மேலோட்டமாக நம்ம சொல்லிட்டு போறோம், பின்னாடி நம்ம அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அந்த பேசிக்கிற விதம் எப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் எண்ணிக்கை 40 லட்சம் இருக்கலாமா? எப்படி கணக்குல சொல்றோம்? ஒரு தோராயமா ஒரு பொதுவா, ஒருத்தருக்கு 1 கோடின்னு தோணுச்சுன்னா 1 கோடி கூட சொல்லிக்கலாமா? தோராயமான கணக்கு மதிப்பு இதுல இல்ல, கர்த்தருடைய வேதத்தில் அப்படி இல்லை. ஒருவேளை சபைக்கு ஒரு எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது, அது நல்லா நமக்கு தெரியும். சபைக்குள்ள எண்ணிக்கை 144,000 பேர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ராஜ்யத்தில் முற்பிதாக்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா, இதுக்கு ஒருவேளை வசனத்துல நாம் பார்த்தோம்னா துல்லியமான கணக்கு எல்லாம் எங்கேயும் கொடுக்கப்படல, இவ்வளவுதான் முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் துல்லியமான கணக்கு கொடுக்கப்படல. அது ஒரு சகோதரி சொன்னது போல ஒரு தோராயமா வேணா நாம் சொல்லலாம், ஒரு சில வசனங்கள் வேணா நாம் எடுத்து பார்க்கலாம். ஒருவேளை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எபிரேயர் 11:32 வசனம் நாம் படிக்கலாம். எபிரேயர் 11:32 ஆமன்மான சகோதர சகோதரிகளே, இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது சுமார் ஒரு 15 பேரை குறிப்பிட்டு சொல்றாரு. 15 பேர் குறிப்பிட்டு சொல்லிட்டு அதுக்கு மேல நான் இன்னும் சொல்லணும்னா காலம் போதாது. காலம் போதாதுன்னா நேரம் பத்தாது. அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா? நிறைய பேரை பத்தி சொல்ல வேண்டியது இருக்குது. அப்படி நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்கள பத்தி நான் சொல்லணும்னா காலம் பத்தாது போதாதுன்னு சொல்லிட்டு அதுல 35 வசனம் இன்னொரு வசனம் படிங்க. ஸ்திரீகள் குறிச்சும் பேசுறாரு. அப்ப ஸ்திரீகள் கூட முற்பிதாக்களா? ஸ்திரீகள் முற்பிதாக்களா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? ஸ்திரீகள் கூட முற்பிதாக்கள் இருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டுக்கங்க. ஆனா நீங்க அதை குறித்து சந்தோஷப்படாதீங்க, அந்த வாய்ப்பு நமக்கு இல்ல. வசனத்தை படிச்சு சந்தோஷப்பட்டுக்கங்கன்னு நம்ம சொல்றோம். நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரே இலக்கு சபை வாய்ப்பு தான், இதெல்லாம் நாம் சந்தோஷப்பட முடியாது. ஆனா அன்பான சகோதர சகோதரியில ஸ்திரீகளில் கூட முற்பிதாக்கள் இருக்கிறாங்க. அவங்களை குறிச்சு சொல்லும் போது அந்த 11:36 சொல்லும் போது அங்க பாத்தீங்கன்னா அவங்களை குறித்து முற்பிதாக்களுடைய எண்ணிக்கை சொல்லணும்னா காலம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேறு சிலர்னு வேற சொல்றாரு. அப்ப அவரால கூட அந்த ஒரு எண்ணிக்கை சொல்லல. அப்ப சொல்ல தவறிய ஒரு எண்ணிக்கை சொல்லலாம், சொல்லவும் கூட இங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேக முற்பிதாக்கள் இருக்கிறாங்க. அந்த அநேக முற்பிதாக்கள்ல ஸ்திரீகளுடைய பங்கும் இருக்குது. உதாரணமா யார் யாருன்னு சொல்ல முடியுமா? வேதாகமத்தில் ஸ்திரீகளுடைய பங்குன்னு சொல்லும் போது முற்பிதாக்கள் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? மிரியாம். மிரியாம் சொல்ல வரீங்க, மிரியாம். அப்புறம் சரி, நாம் இன்னும் நிறைய பேர் வரோம். எஸ்தர் இல்ல, அவங்க பைபிள் இருக்கிற பேர் போடாம எல்லாம் சொல்லக்கூடாது அதுக்குன்னு. எஸ்தர் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில குறிப்பிட்டு ஒரு சில தீர்க்க தரிசிகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அதாவது ஒரே ஒரு வசனத்துல தீர்க்க தரிசி ஆகிய அப்படின்னு வந்துச்சுன்னா சரி, அவங்க கூட யாருதான்? முற்பிதாக்கள் தான். ஒரு அதிகாரம் முழுக்க எழுதினாத்தான் முற்பிதாக்கள் இல்ல. ஒரே ஒரு வசனத்துல வந்தாலும் சரி. ஏன்னா நிறைய வந்திருக்குது. நிறைய அம்மாக்கள் தீர்க்க தரிசிகளாக இருந்திருக்கிறாங்க. நிறைய அல்ல, நான் சொல்றது நிறைய அம்மாக்கள் தாய்கள் தாய்மார்களா இருந்திருக்கிறவங்க. அவங்க அம்மாக்களா இருந்திருக்கிறாங்க. யார் உதாரணம் சொல்லணும்னா ஈசாக்கை பெற்றெடுத்த சாராள், அவங்க யாரு? தீர்க்க தரிசி போலதான் அவங்க. அதாவது முற்பிதாக்கள் லிஸ்ட்ல அவங்களும் சரி, சாராள் கூட முற்பிதாக்கள். சரி, அப்படியே நம்ம சொல்லலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த அம்மாக்கள் வரிசையில சொல்லணும்னா சிம்சோனை பெற்றெடுத்தாங்க தெரியுங்களா? சரி, ஆமா, அவங்க அம்மா பேர் கூட வேணாம் நமக்கு. சிம்சன் தெரிஞ்சா போதும். சிம்சன் நமக்கு தெரியல. அவங்க அம்மா, அவங்க அம்மா எவ்வளவு உண்மையாக இருந்தாங்க, எவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க அந்த தூதன் வந்து சொல்லும் போதெல்லாம். அப்ப அந்த வைராக்கியம் காமிச்ச பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தின சிம்சனுடைய தாயார். இன்னொருத்தவங்க வேதாகமத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு அம்மா இருக்கிறாங்க. அது அவங்க யாரு? அவங்களை எந்த லிஸ்ட்ல இருந்து எங்க தூக்கி அடிக்கிறீங்க தெரியுங்களா? சாமுவேலுடைய தாய் பேரு, ஆமா, இந்நாள் வரைக்கும் மறக்கக்கூடாத பேரு அன்னாள். இந்த அன்னாள் சாமுவேலுடைய சாமுவேலை அவங்க பாருங்க எவ்வளவு வைராக்கியம். அந்த சப்ஜெக்ட் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எவ்வளவு வைராக்கியமாக அன்னாள் செயல்பட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தேவரை பற்றின காரியங்கள்ல தீவிரமாக இருந்தாங்க. அப்ப இவங்க யாரு? முற்பிதாக்கள் வரவங்க. யோவான் ஸ்நானகன் பத்தி மாத்திரம் சொல்றோம், கடைசி முற்பிதானு. யோவான் ஸ்நானகனுடைய அம்மா எப்படிப்பட்டவங்க? எலிசபெத். அவங்க கூட இந்த முற்பிதாக்கள் லிஸ்ட்ல வர்றவங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில உலகத்துல உயிர்த்தெழுப்பப்பட போகிற ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள். அந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமல்ல. அப்ப அவர்களையெல்லாம் வழி நடத்தணும். அப்புறம் அவங்களாம் வளர்க்கிறோன்னுமே இன்னைக்கு மகளிருக்கு இருக்கிறது போல விசேஷித்த அங்க வகுப்புகள்லாம் சொல்லணும்னா விசேஷித்த நடக்கைகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னா எப்படி? இந்த முற்பிதாக்கள் அன்புக்கூடிய சகோதர சகோதரிகளே, ஸ்திரீகள் அதாவது பெண்களும் அங்க இருக்கிறாங்க. இந்த நிறைய ராஜாக்கள், ஒரு சில ராஜாக்களுடைய அம்மா கூட வருவாங்க அந்த லிஸ்ட்ல, தீர்க்கதரிசியாகி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரும். இந்த வகையில பார்த்தோம்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்ற லிஸ்ட்லயும் சரி, நாமும் பார்க்கும்போது சரி, இந்த முற்பிதாக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போவதே தவிர குறையல. அதனால நாம என்ன சொல்லலாம்னா, நாமும் பொதுவாக ஒருவேளை இந்த முற்பிதாக்களுடைய எண்ணிக்கை அப்போஸ்தலர் சொன்னது போல சொன்னா காலம் பத்தாதான் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அவங்களுடைய எண்ணிக்கை நமக்கு துல்லியமாக தெரியாது. இன்னும் ஒருவேளை நமக்கு தெரியணும்னா, அந்த உபதியான ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு, அந்த உபதியா தீர்க்கதரிசி என்ன பண்ணார்னா ஒரு 100 தீர்க்கதரிசிகளை அவர் பாதுகாத்து வச்சிருந்தார். எந்த காலகட்டத்தில் தெரியுங்களா? ஆகாப் ஏசபேல் ராஜா, ஆகாப் ராஜா ஏசபேல் அவங்களுடைய நெருக்கடியான காலகட்டம், எளியா இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம். அந்த காலகட்டங்களில் ஏசபேல் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள்லாம் கொலை செய்ய உத்தரவு போட்ட போது இந்த உபதியா என்ன பண்ணார்னா 100 தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் மறைச்சு வச்சு அவங்களுக்கு அப்பமும் தண்ணீர் அதாவது உணவுலாம் கொடுத்து பாதுகாத்து வச்சிருந்தார். அப்ப அந்த 100 பேர்லாம் யாரு? முற்பிதாக்கள் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்புறம் இன்னொரு கூட என்ன படிக்கலாம், இன்னொரு வசனம் படிங்க, 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 18 வசனம். யாரு சொன்னது இப்படி வார்த்தை? தேவன் சொல்றாரு வார்த்தை. எத்தனை பேர் வச்சிருக்கிறாரா? இங்கே 7000 பேர் இருக்கிறாங்களா? அப்ப அவங்களுடைய கணக்கு பாருங்க, இங்க ஒரு 7000 பேர் லிஸ்ட்ல வர்றாங்க, திடீர்னு ஒரு 7000 பேர் லிஸ்ட்ல வர்றாங்க. அதாவது இந்த விக்கிரக ஆராதனைக்கு எதிர்த்து நின்ன இந்த தீர்க்கதரிசிகளை குறிச்சு தேவன் கொடுக்கிறாங்க ஒரு கணக்கு கூட. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்களும் அந்த முற்பிதாக்கள் லிஸ்ட் தான். அதனால நாம இப்படி தோராயமான கணக்கு நீண்டிட்டே போகும். ஆக சபைக்கு சொல்லப்பட்டது போல 144000 பேர் தான் சபை வாய்ப்புன்னு சொல்லப்பட்டது போல, முற்பிதாக்களுக்கு அந்த துல்லியமான எண்ணிக்கை வேதாகமத்தில் இல்ல. 100000 பேருக்கு அதிகமாகவும் இருக்கலாம், இல்ல குறைவாக கூட இருக்கலாம், அது துல்லியமா நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட முற்பிதாக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு லெவல், நம்ம கூட ஒரு அளவுதான் நம்ம கூட யோசிக்கிறதுக்கு. ஏன்னா எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்னாதீர்கள் வசனமும் இருக்குது நமக்கு. குறைஞ்சியர்ல ஒரு அளவுக்கு தான் கற்பனை பண்ணணும். ஒருவேளை அதுக்கும் மேலேயே நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிருந்தோம்னா நம்ம பெரிய ஆட்கள் போல காமிச்சிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமில்லாம போயிடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படி நாம் ஒரு பொதுவான திறக்கு எடுக்கும் போது கூட அவங்க ஒரு அதிகபட்ச ஜனங்களாக இங்க தெரியறாங்க, இல்ல குறைவாக கூட இருக்கலாம், 144000 மேலேயோ கீழே இருக்கலாம். இவர்கள் பூமியில பிரபுக்கள், பிரபுக்கள்னா அது ஒரு ஆங்கில வார்த்தை சரியான சொல்லணும்னா பூமியில ராஜாவை போல ஆளுகை பண்ணுவாங்க. பூமியில கவர்னர்ஸ் சொல்லிட்டாலும் அதிகாரம் எப்படி இருப்பாங்க, எப்படி உள்ள ஜனங்களாக இருப்பாங்கன்னா இந்த முற்பிதாக்கள் ராஜாக்களை போல இருப்பாங்க. அப்படி இந்த ராஜாக்களை போல இவங்க இருக்கும்போது இவர்களுக்கு யாராவது உதவி செய்வாங்களா? இந்த முற்பிதாக்களுக்கு யாராவது உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களா? யாரு? திரள் கூட்டத்தாரா? திரள் கூட்டம் உதவி செய்வாங்க. யாருக்கு உதவி செய்வாங்க? திரள் கூட்டம் சபைக்கு தான் உதவி செய்வாங்க. ஏன்னா இவங்க போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, சபை அவங்களுக்கு முன்பாக நின்று இந்த ஜே போடுற வேலை யார் செய்யறது? யார் செய்யறாங்க? அவங்க சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று திரள் கூட்டத்தினர். புரியுதுங்களா? அந்த சப்ஜெக்ட்ல நாம் பார்த்திருக்கிறபடி அந்த திரள் கூட்டங்கள் தூதர்கள், வேலைக்கார நிலை. வேலைக்கார நிலை யாருக்கு வேலை செய்வாங்க? கர்த்தருக்கும் சபைக்கும் தூதுவர்களாக இருப்பாங்க. இவங்க சபைக்கும் கர்த்தருக்கும் தூதுவராக இருந்து இங்க சொல்ற ஒரு உத்தரவுகளையோ இவங்க சொல்ற வேலைகளையோ கொண்டு போய் முற்பிதாக்களுக்கு கொடுக்கிற வேலை, இந்த தூதர் வேலைய, வேலைக்கார வேலைய இவங்க செய்வாங்க. ஆக சபைக்கு கர்த்தரும் சபையும் சேர்ந்த இந்த ராஜ்யத்துக்கு துணையாக திரள் கூட்டத்தினர் இருப்பாங்க. அங்க கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தில், கண்ணுக்கு தெரிகிற இந்த ராஜ்யத்தில் முற்பிதாக்களுக்கு இதே போல யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? உதவிக்காரர்கள் இருப்பாங்களா அப்படின்னு எங்கேயாவது வசனம் இருக்குதா? சபை வாய்ப்பில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே இவருடைய உதவிக்காரர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? கேட்டிருக்கிறோம், காது வழியா கேட்டிருக்கிறோம், வாய் வழியா பேசிடுறோம். ஆமன் மன சகோதர சகோதரிகளே, அது கூட சரிதா, ஆனா அது வசனத்தின் படியாக நாம் பார்க்கலாம். படிங்க நீங்க வசனம், 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 15 வசனம் நாம் படிக்கலாம்.
சரி இந்த வசனத்துல பார்க்கும்போது ஒரு 50 பேர் இருக்கிறாங்க அவங்க யாரா தீர்க்கதரிசியின் புத்திரர்கள்
தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் வந்து இங்க என்ன கேட்கிறாங்கன்னா யார்கிட்ட எலிசாட்ட என்ன கேட்கிறாங்கன்னா நாங்க போய் அவரை தேடவா அப்படின்னு கேட்கிறாங்க யாரு எலியா எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு எலிசா இருக்கிறாரு இந்த எலிசாட்ட போய் இந்த தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் புத்திரர்கள் கேட்கிறாங்க நாங்க எலியாவை தேடுற வேலையில உங்களுக்கு உதவி செய்யலாமா அதுதான் இந்த கேள்வியோட அர்த்தம் நாங்க தேடலாமா அப்ப நாங்களும் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க தெரியுறாங்களா இப்ப இந்த எலியா யாருக்கு அடையாளம் நீங்க அப்படியே ஒப்பிடுங்க நிழல் நிஜத்துக்கு ஒப்பிடுங்க எலியா யாருக்கு அடையாளம் சபைக்கு அடையாளம் ஏன்னா சுழல் காற்றுல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க போது சுழல் காற்று உபத்திரவத்தை குறிக்கும் அதன் மூலமாக பரலோகத்துக்கு திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சபை அப்ப எலிசா திரள் கூட்டத்துக்கு அடையாளம் இந்த இடத்துல திரள் கூட்டத்துக்கு அடையாளம் சரி இப்ப சபை வாய்ப்பு முடிஞ்சு போயிடுச்சு சபை காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யாரு போய் கேட்கிறாங்க தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் திரள் கூட்டத்துல போய் கேட்கிறாங்க அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இங்க நீங்க நல்லா கவனிக்கணும் எலிசா எலி சாரி எலியா எலிசா இது போன்ற நிழலும் பொருளும் அநேக வகையில இருக்குது அநேக சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இதுல இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல எலிசா சபைக்கும் ஒரு இடத்துல எலிசா திரள் கூட்டத்துக்கும் வருவாரு ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல எலியா சபைதான் ஆனா எலிசா சபை இல்லை இது திரள் கூட்டம் இல்லை அவங்க யார் தெரியுமா முற்பிதாக்கள் இந்த இடத்துல அடையாளப்படுத்துறது எலிசா எலிசா வகுப்பினர் முற்பிதாக்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் குழப்பமா இருக்குதா புரியுதா அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம் போல இருக்குது சரி ரொம்ப இலகுவா புரிஞ்சுக்கங்க எலிசா சபை கடையாளம் நான் தான் குழம்பிட்டேன் எலியா சபைக்கு அடையாளம் எலிசா முற்பிதாக்களுக்கு அடையாளம் இப்ப இந்த முற்பிதாக்கள்கிட்ட போய் உங்களுக்கு உதவி செய்யவான்னு யாரு கேட்கிறாங்கன்னா தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் பிள்ளைகள் அப்ப இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் யாருக்கு அடையாளம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இவங்க யார் இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் இவங்க யாருக்கு அடையாளம் இவங்க யாருக்கு அடையாளம்னா பிரதர் ரசல் நம்முடைய ஏழாம் தூதனாகிய பிரதர் ரசல் இந்த இடத்துல சொல்லும் போது இந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் அடையாளப்படுத்தும் போது நீங்க அங்க பாத்தீங்கன்னா யுகங்களின் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷ யுக முடிவு அதாவது அந்த முடிவின் காலகட்டத்தில் அந்த ஒரு 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 டைம் வரும் அதாவது மகா உபத்திரவ காலம் அப்புறம் அருமகதன் யுத்தம் அந்த உலகத்துடைய முடிவு இந்த நெருக்கடியான காலகட்டங்கள்ல தேவனுக்கு உண்மையாக நடக்க விரும்புகிற ஜனங்கள் இல்லைன்னா அந்த சமயத்துல பக்தி வைராக்கியத்தில் உண்மை காட்ட விரும்புகிற ஜனங்கள் இந்த ஜனங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சபை வாய்ப்பு முடிஞ்சு போயிட்டதுனால இந்த ஜனங்களுக்கு கூப்பிட்டு தேவன் சபை வாய்ப்பு கொடுக்க முடியாது மாறாக இவங்க காட்டின பக்தி வைராக்கியத்துக்கு இவங்கள வேற வழியிலையும் பண்ண முடியாது ஏன்னா கூட அவங்க ஞானஸ்தானமும் பண்ண உடன்படிக்கையும் பண்ண முடியாது எந்த வாய்ப்புக்கும் அவங்க போக முடியாதுங்க போது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு என்ன தெரியுங்களா இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் போன்ற முற்பிதாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த லிஸ்ட்ல இன்னொரு புத்தகம் வர்றாங்க அவங்க தான் யாருன்னா சபையினருடைய பரிசுத்தவான்களுடைய குழந்தைகள் இப்ப உடன்படிக்கை பண்ணி பலியின் ஜீவம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா இந்த பரிசுத்தவான்கள் இப்ப இந்த பரிசுத்தவான்கள் பலியின் ஜீவம் செலுத்திட்டு இருக்கும் போது இவர்களுடைய பிள்ளைகள் வந்து இப்ப சிறு குழந்தைகளா இருக்கிறாங்க சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அவங்க வளர்ந்து பெரிய ஆளாகி உடன்படிக்கை பண்ணி கர்த்தருக்கு உத்தமமா ஜீவியம் பண்றதுக்கான டைம் இல்லை அப்ப அந்த குழந்தைகளுடைய நிலை அவங்க கூட யாருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகள் போது பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திலையும் சரி நன்மைகளையும் சரி பாதுகாப்புலையும் சரி அவங்களும் பங்கு பெற்றுக் கொண்டவங்க அந்த பரிசுத்தவான்களோடு அவங்க வளர்ப்பு முறைகள் கூட புது சிஷ்யர்களுடைய வளர்ப்பு முறைக்கு ஏற்றபடியாக இருந்ததுனால அந்த குழந்தைகள் கூட யார் எந்த லிஸ்ட்ல வருவாங்க நான் மன சகோதர சகோதரிகளே இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் லிஸ்ட் அதாவது ராஜ்யத்தில் முற்பிதாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவங்க இந்த பரிசுத்தவான்களுடைய குழந்தைகள் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க ஆசீர்வாதமான பாக்கியம் அதனால தயவு செய்து பிள்ளைகளை குறித்த கவலைகளை விட்டுவிடுங்க ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் கூட தேவன் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார்னா இந்த உடன்படிக்கை பண்ணிட்டு அவங்க வர நாட்கள் நடக்க வாய்ப்பு இல்ல, முடியாத காலங்களும் இல்ல. ஆனா அந்த பிள்ளைகள் ராஜ்யத்துல தேவனுடைய கர்த்தருடைய ராஜ்யத்துல முற்பிதாக்களுக்கு கூட இருந்து உதவிகளுக்கார உதவிக்காரராக இருந்து செயல்படுவாங்க. எவ்வளவு மேலான ஆசீர்வாதம் பாருங்க. அவங்க மாத்திரம் இல்ல, இன்றைக்கு பரிசுத்தவான்கள் கூட யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இந்த பரிசுத்தவான்கள் சத்தியத்தின்படி ஜீவிக்கிறதுக்கும் கூடுதலில் கலந்து கொடுக்கமான உதவிகள் செய்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால பக்தி வைராக்கியம் காட்டலாம். அவங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த பரிசுத்தவான்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு ஒரு சூழ்நிலையில வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நானும் உடன்படிக்கை பண்ணி நானும் இதன்படி ஜீவிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபை முடிகிற நேரத்தில் அவங்களுக்கு தேவன் அந்த வாய்ப்பு கொடுக்க போறதில்லை. அப்ப அவங்க கூட இதைத்தான் பெற்றுக் கொள்வாங்கன்னா இந்த முற்பிதாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராஜ்யத்தில் முற்பிதாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை தான் பெற்றுக் கொள்வாங்க. நம்பக்கூடிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் சொல்லப்படுகிறது. அதாவது ராஜ்யத்தில் முற்பிதாக்கள்னு பார்க்கும்போது அவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அந்த ராஜ்யத்தில் அவங்க வேலை செய்யும் போது அந்த வேலை செய்யறதுக்கான ஜனங்கள், அதாவது அவர்களுக்கு உதவிக்காரர்கள் எப்படி வருவாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். இப்ப இந்த ராஜ்யத்தில் இருக்கிற முற்பிதாக்கள் எப்படி தொடர்பு கொண்டுக்குவாங்க தேவனோடு சரி, இல்லைன்னா சபை சபையோடு சரி எப்படி தொடர்பு கொள்வாங்க? கிறிஸ்து இயேசுவும் சபையும் ராஜரீகம் பண்ணும்போது இவங்க பூமியில இருப்பாங்க. ஏன்னா அவங்க சபையும் கிறிஸ்துவும் அறியாமையில திவ்ய சுபாவத்தில் இருக்கிறாங்க. முற்பிதாக்கள் பூமியில இருக்கிறாங்க, சரீரத்தோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு திவ்ய சுபாவம்லாம் இல்ல, சரீரத்தோடு இருக்கிறாங்க, பரிபூர்ண மனுஷர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறவங்க அங்க ஆவிக்குரிய திவ்ய சுபாவத்தில் இருக்கிறவங்களை பார்க்க முடியுமா? முடியாது. பேச முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது இவர்களுக்கான தொடர்பு எப்படி இருக்கும்? அங்க இருந்து கட்டளைகள் வருதுன்னா இவங்களுக்கு எப்படி அதை இவங்க பெற்றுக்கொள்வாங்க? அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் திறன் கொடுத்தவர்களுடைய வேலைகள் நிறைய இருக்கு. அந்த தூதர்கள் நிலையிருக்கும் போது அவர்களுடைய வேலை அதிகம் இருக்குது. அதே சமயம் இப்ப ஏதாவது ஒரு முற்பிதா ஏதாவது ஒரு காரியத்துக்கு உடனே வேணும்னா நேரடியாக ஒரு திறன் கூட்ட வகுப்பினர் ஒரு தூதுவரை கூப்பிட்டு நான் சொன்ன போய் மேல சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டே இருக்க முடியுமா? அப்ப இவங்க நேரடியாக தொடர்பு வருமே இருக்கணுமே. அப்ப இந்த தொடர்பு எப்படி இருக்கும்? சபைக்கும் அழியாமையில இருக்கிற கர்த்தரும் சபையும் சேர்ந்த அந்த ராஜ்யத்துக்கும் இங்கு பூமியில பரிபூர்ண மாம்சமா இருக்கிற இந்த ராஜாக்களாகிய முற்பிதாக்களுக்கும் இடையில் தொடர்பு இல்லைன்னா அந்த உறவு முறை அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரியில ஒரு வசனம் படைய 1 Samuel 18:5 அவ்வளவுதானா? 18:5 இல்ல 1 Samuel தான் பண்ணீங்க. மீண்டும் சரிங்க. அப்படியே அடுத்து படிங்க. யோனத்தான் பத்தி வசனம் வருமே, 3 படிங்க. அதே வசனம் தான், 3 வசனம். அது அந்த வசனம் தான் படிங்க படிங்க படிங்க. தொடர்ந்து படிங்க தொடர்ந்து படிங்க. அதுதான் படிங்க. சரி போதும். சரி அந்த வசனங்கள்ல உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இந்த வசனம் தான் நான் கேட்டுக்க. எத்தனை வசனம் சிஸ்டர்? 3வது வசனமா? சாரி நான் தவறா குறிச்சு வச்சிருக்கிறேன். இந்த வசனம் தான் நான் கேட்டது. யோனத்தானுடைய ஆத்மா தாவீதினுடைய ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சபைக்கும் முற்பிதாக்களுக்குமான தொடர்பு எப்படித்தான் இருக்கும்னா இந்த நிலை மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். யோனத்தான் முற்பிதாக்களுக்கு அடையாளம், தாவீது சபைக்கு அடையாளம். இங்க நாம் பார்க்கும்போது அங்க நீங்க யோனத்தான் பாத்தீங்கன்னா யாருடைய பையன்? யோனத்தான் சவுல் ராஜாவுடைய பையன், அதாவது இளவரசன். சவுல் ராஜாவுக்கு பின்பாக ஆட்சி பட்டம் யாருக்கு தான் வரணும்? யோனத்தானுக்கு தான் வரணும். ஆனா இந்த நேரத்தில், அதாவது வாரிசு முறைப்படி யோனத்தானுக்கு தான் வரணும், ராஜாவாகணும். ஆனா இந்த நேரத்தில் இந்த யோனத்தான் தேவன் தாவீதத்தான் எழுப்பி வச்சிருக்கிறாருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. தாவீதத்தான் எழுப்பி வச்சிருக்கிறாரு, தாவீதத்தான் அடுத்த ராஜாவாக நியமனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதற்கேற்ற காரியங்கள் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிற விஷயத்த சவுலுக்கு புரியல, சவுல் புறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா யோனத்தான் தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தார். அப்படி புரிஞ்சு வச்சதுனால என்ன பண்ணாரு தெரியுங்களா? தாவீதுக்கு அப்படியே விட்டு ஒதுங்கி வழிவிட்டாரு. தான் தான் ராஜாவாக இருக்கணும், ஆனா தாவீத தேவன் அங்கீகரிச்சிருக்கிறாருங்கும் போது அந்த தேவ அங்கீகரிப்புக்கு மதிப்பு கொடுத்து தேவனை மதிச்சு அப்படியே தனக்கு இருக்கிற அந்த வாய்ப்பை விட்டுட்டு ஒதுங்கி நின்றுட்டு தாவீத அங்க ராஜாவாக ஆட்சி பட்டம் போகும்படியாக வழிவிட்டு கொடுத்தார். மாறாக எந்த ஒரு கலவரமோ எதிர்ப்போ போட்டியோ எதுவுமே பண்ணல. இதே போன்ற ஒரு உறவு முறைதான் சபைக்கும் முற்பிதாக்களுக்கும் இருக்கும். யோனத்தான் முற்பிதாக்களுக்கு அடையாளம் போது எம்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே இந்த மிகப்பெரிய வாய்ப்பு, ஆளுகைக்குரிய வாய்ப்பு யார்கிட்டதான் முதல் முதல்ல போச்சு? இஸ்ரேல் ஜனங்கள், குறிப்பாக சொல்றோம்னா இஸ்ரேல் ஜனங்கள், யூத யுகத்தில் யூதர்களுக்கு தான் அதிகமா போச்சு, ஆபிரகாமின் சந்ததியாருக்கு தான் அதிகமாக போச்சு. ஆனா அந்த மிகப்பெரிய வாய்ப்பு அவங்க தவற விடும் பட்சத்தில் அது யாருக்காக வந்ததுன்னு அன்பான சகோதர சகோதரிகள், நமக்கு தான். எபிரேயர் 11:40 வசனம், பாருங்க, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு முன்பதாகவே ஏற்படுத்தி வச்சார். இந்த ஏற்பாடு, தேவ ஏற்பாட்டை முற்பிதாக்கள் கண்டுட்டு அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ராஜ்யத்தின் காரியத்தை யாருக்கு விட்டு வழிவிட்டு ஒதுங்கினாங்க தெரியுங்களா? தெய்வீக ஏற்பாட்டின்படி, அவங்களா விடல, தெய்வீக ஏற்பாட்டின்படி இப்படி சபைக்காக, அதாவது புறஜாதியாக இருந்த சபை வகுப்பினருக்காக விட்டு கொடுத்தாங்க. அதே தான் இங்கேயும் கூட, யோனத்தான் தாவீது விஷயம் போல அவர்களுடைய உறவு எப்படி இருந்துச்சோ, யோனத்தான் எப்படி தாவீது கிட்ட ஒரு சில வேண்டுகோள் மட்டும் வச்சாரே தவிர கட்டளை எதுவும் கொடுக்கல, இவர் எதுவும் நிர்பந்தமும் பண்ணல, அதே போல முற்பிதாக்களுடைய உறவும் கூட சபைக்கு மத்தியில அப்பேற்பட்டதாக இருக்கும். முற்பிதாவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு இந்த காரியங்களாக இருக்குங்கிற அந்த ஒரு வசனத்தில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். ராஜ்யத்தில், கர்த்தருடைய ராஜ்யத்தில் சுருக்கமாக நாம் சொல்லிட்டோம்னா, சபை, திரள் கூட்டம், முற்பிதாக்கள், அதற்கு பின்பாக தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், இப்படி நான்கு வரிசையில தான் தேவன் அங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். சபை, இப்ப இந்த சபையுடைய குணலட்சணத்துக்கு ஏற்ற ஒரு முற்பிதா, அந்த முற்பிதாவினுடைய குணலட்சணத்துக்கு ஏற்ற ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரர், இந்த வகையில தான் அங்க ராஜ்யத்தில் வேலைகள் நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட்ல கேட்டுக்கிறோம் தெரியுங்களா, 12 விதமான குணலட்சணம் உடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 12 விதமான குணலட்சணம் உடைய ஜனங்களையும் உயிர் தெளிப்பி அவங்களுக்கு ஆளுமையை செய்து நன்மையை செய்யணும்னா இந்த 12 விதமான குணலட்சணம் உள்ள ஜனங்கள் மத்தியில் இருந்துதான் சபை வாய்ப்பே தெரிவு செய்யப்படுறாங்க. அப்படி தெரிவு செய்யப்படுகிற சபை கூட இப்போ மென்மையான குணலட்சணம் உடைய ஒரு சபை வாய்ப்பில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவருக்கு உதவி செய்யறதுக்கு திரள் கூட்டத்தில் ஒரு மென்மையான குணலட்சணம் காற்ற ஒரு திரள் கூட்டம் ஒரு தூதர் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்ப அதே கேரக்டர்ல வர்ற ஒரு முற்பிதா, மென்மையான குணலட்சணம் உடைய ஒரு முற்பிதா இந்த வருஷத்தில் இவங்களுக்கு இவங்களுடைய கட்டளைகள் இப்படி செய்யறதுக்கு வரலாம். அதே போல இந்த முற்பிதாக்களுக்கு உதவி செய்யற தீர்க்கதரிசியின் புத்திரர் வர்றாங்க தெரியுங்களா, உதவிக்காரர்கள், அவர்கள் கூட இந்த குணலட்சணம் உடையவர்களாகவே வரலாம். இருக்கிற அந்த குணலட்சணங்கள்ல ஒவ்வொரு குணலட்சணத்தின்படியும் அந்த குணலட்சணத்தின் வரிசையின்படி அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த வேலையை செய்யும் போது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதமான காரியங்களை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் வேதாகமத்தில் அநேக இடங்கள்ல 12 இந்த வசனம்ல நாம் பார்த்திருப்போம். பிரதான ஆசானனுடைய மார்பதக்கத்தில் கூட அந்த 12 கற்கள் இருக்கும், அது நாம் பார்த்திருக்கிறோம். 12 வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விதமாக அவர்களுடைய உறவு முறை இருக்கும் ராஜ்யத்தில் முற்பிதாக்களுக்கும்
சபைக்குமான உறவு முறை ராஜ்யத்துல இப்படி இருக்கும். இப்பதான் நம்ம அடுத்த விஷயம் பார்க்க போறோம், இவங்க எப்படி பேசிக்குவாங்க, சபையும் முற்பிதாக்களும் எப்படி பேசிக்குவாங்க, சபை ராஜாவாக இருந்து இந்த பூமிக்குரிய ஆளுகையில இருக்கிற முற்பிதாக்களோட எப்படி பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இந்த ஆளுகைக்குரியதான விஷயங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கான சபைக்கும் இவங்களுக்கான இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சில சம்பவங்கள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, அதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு பேட்ச் மாறிக்கிறோம்.
மாம்சத்தில் முற்பிதாக்கள் இருக்கும்போது பரலோகத்தில் ஆதிக்குரிய நிலையில இருந்து இந்த பரிசுத்தவான்கள் கிறிஸ்து இயேசுவும் சபையும் சேர்ந்து அங்க கொடுக்கப்படுகிற கட்டளைகள் இங்க பூமிக்கு வரும். எப்படி வரலாம், எப்படி வரலாம், வெறும் சத்தம் மாத்திரம் வரலாம், வெறும் சத்தம் பரலோகத்தில் இருந்து வெறும் சத்தம் மாத்திரம் வரலாம். அதை யார் மாத்திரம் புரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா, முற்பிதாக்கள் மாத்திரம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, பரிபூர்ணமான மனுஷர்களாக இருக்கிறாங்க. அந்த எண்ணாளைகள் மூலமாக பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தைகளை வேற யாரும் புரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல, முற்பிதாக்கள் மாத்திரம் நாம் புரிஞ்சுக்கலாம். இதை எப்படி நாம ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் அப்படின்னா, வேதாகமத்திலும் அதே போல சம்பவங்கள் ஒரு சில இடங்களில் நடந்திருக்குது. இந்த ஒரு பரிபூர்ணமான மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படி எட்டுச்சுங்கிறதுக்கு முதல் பரிபூர்ணமான மனுஷன் ஆதாம். இந்த ஆதாம் கிட்ட தேவன் எப்படி பேசினார், அதே ரீதியில தான். ஆதாம் பரிபூர்ணமான மனிதர், ஆதி இல்ல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி. அந்த மனுஷர்கிட்ட தேவன் எப்படி பேசினாரோ அதே ரீதியில தான் எங்கேயும் இருக்கும். ஆயுத வருட அரசாட்சியில இருக்கிற பரிபூர்ணமான முற்பிதாக்கள் கிட்டையும் தேவன் தொடர்பு கொள்கிற விதம் அப்படித்தான் இருக்கும். இப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருந்தாரு. ஆதாம் இருந்த போது ஆதாம் கிட்ட வந்து நேரடியாக கர்த்தர் பேசினாரா, நேரடியா வந்து பேசினாரா, எப்படி பேசினாரு கருத்து பண்ண பேசினாரு, கூட்டு கூட கேட்டாரு, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்தாங்கல்ல ஆரம்பத்துல. ஆனா எப்படி கொடுத்தாங்க, நேருக்கு நேரா வந்து முன்னாடி ஆதாம் கூப்பிட்டு கைப்பிடிச்சு எழுதி இப்படியா கொடுத்தாங்க, வார்த்தை சத்தம், அந்த சத்தம் வெளிப்பட்டது. அந்த சத்தம் வெளிப்படும் போது யார் புரிஞ்சுக்க முடிஞ்சது, ஆதாம் கேட்க முடிஞ்சது, ஆதாம் கேட்க முடிஞ்சது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோசே அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா இந்த சத்தம் யாருக்கு மாத்திரம் தெரியும், நல்லா புரியும். மோசைக்கு நம்ம கூப்பிடாங்க நல்லா தெரியும். உடனே அவங்க என்னன்னு கேட்பாரு, என்னன்னு கேட்பாரு. அதே போல இருக்கும் பேச்சு, அவங்களுடைய தொடர்பு, அந்த மாம்சத்தில் இருந்த பரிபூர்ணமா இருந்த ஆதாம் என்ன விதமாக தொடர்பு கொண்டாரோ அதே போல. ஒருவேளை நமக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம், யோவான் 11 5 வசனம் படிங்க. இல்ல இல்ல இல்ல, யோவான் 1 நான் வசனங்கள் கொஞ்சம் இல்ல 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 இல்ல, இங்க நான் வசனம் நான் சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லல, வசனம் நான் சொல்லல. ஒன்னு படிங்க, யோவான் 1 51 வசனம் படிங்க. சரி, இங்க என்ன சொல்றாருங்க, பின்னும் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ராஜ்யத்துல இந்த முற்பிதாக்களுடைய தொடர்பு, அதாவது அவங்க எப்படித்தான் வச்சுக்குவாங்க அப்படின்னா, இந்த ஒரு வசனத்துக்குள்ள நல்ல தெளிவாக இருக்குது. மனுஷ வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த வசனத்துடைய விளக்கம் நமக்கு ஒரு வேலை வேணும்னா இன்னொரு வசனம் நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 28:12 வசனம் நீங்க படிங்க. ஆதியாகமம் 28:12.
மீண்டும் படிங்க சிஸ்டர். நல்லா ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதனுடைய நுனி வானத்தை எட்டி இருந்தது. இது ஒரு சொப்பனம். இந்த சொப்பனத்தை யார் காண்கிறாங்க? இங்க யாக்கோப்பு காண்கிறார். யாக்கோப்பு யாரு? முற்பிதான். இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஆசீர்வாதத்தை குறிச்சு இந்த ஒரு வசனத்துக்குள்ளாக இருக்கிறத நாம் பார்க்கலாம். சரி, அப்படி நீங்க நிதித்துக்கு எடுத்துக்கோங்க. வானம் எதை அடையாளப்படுத்தும்? கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி. பூமி கண்ணுக்கு தெரிகிற அரசாட்சி. கர்த்தருடைய ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரியாத அரசாட்சி. கிறிஸ்தேசும் சபையும் அழகு செய்யறது பூமி. கண்ணுக்கு தெரிகிற அரசாட்சி முற்பிதாக்களுடைய தலைமையில நடக்கப்படுகிற ஆட்சி. இப்ப இந்த ரெண்டுக்குமான தொடர்பு எப்படி இருக்குது? தொடர்பு தூதர்கள் ஏறுவதும் அதை பயன்படுத்துறது இவர்களுடைய தொடர்பை குறிக்கிறது தான் அந்த ஏணி. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க அந்த தூதர்கள் யாரை குறிக்கும்னா அவங்க அந்த தூதர் கனவு கண்டார்ல அவரு, அவரைத்தான் குறிக்கும். அந்த கனவு கண்ட முடியாது. முற்பிதாக்களுடைய செயல்பாடுகள் குறித்து சொல்லும்போது தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் நேரடியான தொடர்பு மூலமாக சபைக்கிட்ட நேரடியான தொடர்பு மூலமாக இவர்கள் தகவல்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதே போல பரலோகத்தில் இருந்து கூட இவர்களுக்கு நேரடியான தொடர்பின் மூலமாக அந்த வேலைகள் இவர்களுக்கும் கொடுக்கப்படும். அதாவது உத்தரவு சட்டம் மூலமாகவும் கொடுக்கப்படும். இவர்களுக்கு தொடர்பு நேரடியாக இருக்கும். இன்னொரு நிழல் படிங்க. இவர்களுடைய தொடர்பு குறித்து விளக்குற இன்னொரு நிழல் யாத்திராகமம் 34:29. அந்த மோசே கிட்ட தேவன் பேசினதுனால மோசையுடைய முகம் எப்படி ஆயிடுச்சான்? பிரகாசம் ஆயிடுச்சான். இது யாருக்கு தெரியல? மோசைக்கு தெரியல. ஆனா அங்க கூடியிருந்த ஜனங்கள்லாம் அதை பார்த்துட்டு அவருடைய முகம் பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? நாளுக்கு அதுக்கு கீழ் வசனங்கள் படிச்சு பாருங்களே. சரி, அதாவது போக பயந்தார்கள். அதாவது அந்த ஜனங்கள் எப்படி மோசேட்ட போய் பேசுறதுக்கு அவருடைய பிரகாசத்தை பார்த்துட்டு பயந்து தூரத்திலே இருந்தாங்களோ அதே போல இந்த நிழல்ல நாம் பார்க்கறது முற்பிதாக்களுக்கும் சபைக்குமான தொடர்பு எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல மோசே யாருக்கு அடையாளம் தெரியுங்களா? சபைக்கு அடையாளம். மகிமை அடைந்த சபைக்கு அடையாளம். அந்த முகப்பிரகாசம் மகிமை அடைந்த சபைக்கு அடையாளம். இந்த மகிமை அடைந்த சபையுடைய பிரகாசத்தை உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்க்க முடியாது. உலகத்தின் ஜனங்கள் பார்க்க முடியாது. ஆனா அவங்க எப்படித்தான் உணர்ந்து கொள்ள முடியும்னா அந்த மற்ற ஜனங்கள் யாரோட மற்றவங்களும் பார்க்க முடியல. அதே போல உலகத்தின் ஜனங்கள் பார்க்க முடியாது. ஆனா அப்ப மோசே அதை என்ன பண்ணிக்கிட்டார்? தன்னுடைய தலையை எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டார். இப்ப முக்காடு போட்டா அந்த மகிமை என்ன பண்ணப்பட்டுருச்சு? மறைக்கப்பட்டதுனா இப்ப பாக்குறவங்க ஈஸியா பார்க்கலாம். இந்த முக்காடு முற்பிதாக்களை குறைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலக ஜனங்களும் சரி மகிமை அடைந்த கர்த்தரையோ சபையோ பார்க்க வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த மகிமை அடைந்த சபைக்கும் உலக ஜனங்களுக்கும் மத்தியிலே இருக்கிற இந்த முற்பிதாக்கள் முக்காடு போல செயல்பட்டு கிறிஸ்துவும் சபையோடும் இவங்க நேரடியான தொடர்பு வச்சு ஜனங்கள் பார்க்க முடியாது. இவங்க நேரடியான தொடர்பு வச்சு அது ஜனங்கள் மத்தியில தேவனுடைய ராஜ்யத்தை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள், சின்ன சின்ன உதாரணங்கள். இன்னும் நீங்க ஒரு வசனம் நீங்க படிங்கன்னா லூக்கா 3:22. அவங்க எப்படி தொடர்பு வச்சுட்டு எப்படி பேசுவாங்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். படிங்க 3:22. சரி, இந்த சத்தத்தை யார் மாத்திரம் கேட்டது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, அதை யார் மாத்திரம் கேட்கிறது? யார் கேட்கறது? கூட இருந்தவங்க வேற யாராவது கேட்டாங்களா? மற்ற இருக்கிற ஜனங்கள் யாராவது கேட்டாங்களா? யார் மற்ற யாரும் கேட்கல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க அந்த வானத்தில இருந்து வர்ற சத்தத்தை எப்படி இவங்க கேட்டாங்களோ அதே போல தேவ சன்னிதானத்துல இருந்து சபை கிட்ட இருந்து வர்ற அந்த சத்தம், அந்த வசனம் மீண்டும் நல்லா நிதானமா படிங்க, ஏன்னா கொஞ்சம் குழப்ப. யார் மேல? கர்த்தர் மேல. சரி, தொடர்ந்து படிங்க. சரி, அதனால நமக்கு இப்போ அது சுருக்கமா நாம் புரிஞ்சுக்கலாம். பரலோகத்தில இருந்து வருகிற சத்தம், அந்த சத்தத்தை மற்ற யாரும் கேட்க முடியாது, அவங்க குறிப்பிட்டவர் மட்டும் கேட்கறது போல. இந்த இடத்துலயும் கூட அன்பான சகோதர சகோதரிகளே, சபைக்கும் முற்பிதாக்களுக்குமான தொடர்பு இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இது இங்கே நம்ம சொல்லும் போது பரிபூர்ணா இருக்கிற கிறிஸ்து இயேசுவ நாம இங்க அடையாளம் காட்டுறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? குழம்பிக்க வேணாம். இங்க சொல்லும் போது பரிபூர்ணராக இருக்கிற கிறிஸ்து இயேசுவ நாம அடையாளம் காட்டுறோம். பரிபூர்ணமா இருக்கிற முற்பிதாக்கள் இதே போல அந்த சத்தத்தை கேட்டு புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததாக மத்தேயு 17:5.
அவர் போய் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்பர விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள்.
சரி, இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அது ஒரு மறுரூப மலையில் நடந்த காட்சி, அது நமக்கு நல்லா தெரியும். அதனுடைய விஷயங்கள் இங்கேயும் கூட எப்படி பரலோகத்தில் இருந்து அந்த ஒரு சத்தம் வருதோ அதே போலத்தான் பரிபூர்ண மனுஷராக இருக்கிற முற்பிதாக்களுக்கு மத்தியிலையும் அங்க கிறிஸ்து இயேசுவும் சபையும் சேர்ந்து ஆளுகை செய்யும் போது அந்த கட்டளைகள் அவர்கள் மூலமாக இங்க முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஒரு 4-5 வசனங்கள் பார்த்தா தெரியுங்களா இவங்களுடைய தொடர்பு, இவங்க பேசுறது, இந்த சத்தம். இது இதை வச்சு நாம் சுருக்கமா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல முற்பிதாக்கள் சபையோடு எப்படி தொடர்பு கொண்டுக்குவாங்கன்னா, இவங்க அந்த சத்தம் அங்கிருந்து இவங்களுக்கு மாத்திரம் கேட்கும், இவங்க புரிஞ்சுக்குவாங்க, அங்க வர கட்டளைகள் வார்த்தைகளை புரிஞ்சுக்குவாங்க, இவங்க மாத்திரம் உணர்ந்து கொள்ள முடியும் தங்களுடைய எண்ண அலைகள் மூலமாக. அதே போல இவர்களும் தங்களுடைய பதில்களை தெரிவிக்க முடியும். ஆனா ரொம்ப கவனிக்கணும், இங்க வார்த்தைகள் மிக தெளிவாகவும் மிக சுருக்கமாகவும் இருக்கும். இதோ என் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது வானத்துல இருந்து. இது சின்ன வார்த்தை தான், ஆனா இந்த சின்ன வார்த்தை தான் மொத்த வேதமும் சொல்லுற சத்தியம். இந்த பைபிள் இருக்கு இல்லைங்க, இப்ப பைபிள் முழுக்க சொல்லப்படுகிற சத்தியம் எதுனா கிறிஸ்துவ பற்றி தான், அவருடைய நேசகுமாரனாகிய கிறிஸ்துவ பற்றி தான். கிறிஸ்து இயேசு கூட அதான் அடையாளப்படுத்துவாரு, ஒன்றாகிய ஒரே மெய் தெய்வமாகிய உண்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நித்திய ஜீவன், அதுக்கே நித்திய ஜீவன் வேணும். இல்லைன்னா மாபெரும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும்னா கூட இந்த அறிகிற அறிவு வேணும். தேவனை பற்றி அறிகிற அறிவு வேணும், குமாரனை பற்றி அறிகிற அறிவையும் வேணும். இது எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்து, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில என்ன மாதிரி அங்க சொன்னார்னா, இதோ என்னுடைய நேசகுமாரன். இது மாத்திரமே சுருக்கமா இருக்குது, ஆனா எவ்வளவு பெரிய விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்குது பாருங்க. முழு தெய்வீக திட்டத்தையும் உள்ளடக்கிற விஷயமாக இருக்குது. அதே போல இந்த விதமாக பரலோகத்தில் இருந்து கிறிஸ்து இயேசுவும் சபையும் ஆளுகை செய்யும் போது அங்கே இருந்து அனுப்பப்படுகிற கட்டளைகள் சுருக்கமா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஞானார்த்தம் உள்ளதாக இருக்கும். அதை யார் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும்னா, பரிபூர்ணமான மூளையோட இருக்கிற, இங்க பரிபூர்ண மனுஷர்களா இருக்கிற இந்த முற்பிதாக்கள் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும். நம்மளை போன்ற இப்ப இருக்கிற மற்ற ஜனங்கள், இப்ப மாம்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் விழாவாரியா சொல்லணும், கமாவுக்கு இந்த அர்த்தம், புள்ளிக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு சொன்னாத்தான் நமக்கு புரியும். ஆனா முற்பிதாக்கள் பரிபூர்ண மூளையோட இருக்கிறதுனால சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னு எளிமையாக புரிந்து கொள்வார்கள். இப்படித்தான் கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்கும் இங்க முற்பிதாக்களுடைய ராஜ்யத்துக்கும், அதுக்காக நீங்க தலைப்பு வேற வேற புரிஞ்சுக்க கூடாது. கிறிஸ்து இயேசுவும் சபையும் இங்க பூமியில முற்பிதாக்களுக்கும் இடையேயான தொடர்பு இந்த விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்களின் அர்த்தங்களை கொண்டு நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் கூட ஒரு வசனம் இருக்குது, நீங்க படிங்க. யோவான் 12:28, அந்த தேவன் தொடர்பு கொள்கிற
மகிமைப்படுத்தினேன்
என்கிற
சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று.
இந்த வசனம் தான் ரொம்ப கவனிக்கக்கூடிய வசனம். இந்த விஷயம் யாருக்கு மாத்திரம் புரியுது? கிறிஸ்து பேசுறாரு. இங்க பரிபூர்ண மனுஷரா இருக்கிற கிறிஸ்து இயேசு இந்த இடத்துல பேசுறாரு. இந்த இவர் பேசும்போது இவருக்கு பதில் கூட கொடுக்கப்படுது. பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுது. அந்த வார்த்தை இவருக்கு மாத்திரம் புரியுது. ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் என்ன ஆரம்பிச்சா, ஏதோ இடி முழுக்க மாதிரி டம்மு டம்முன்னு சத்தம் மாத்திரம் தான். அப்படித்தான் அவங்க உணர்ந்தாங்க. இதே போலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிபூர்ணமான நிலையில இருக்கிற மூளையோட இருக்கிற இங்க முற்பிதாக்களுக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கு. அதன் மூலமாக தேவனிடமிருந்து, அதாவது கிறிஸ்து இயேசுவும் சபையிடமிருந்து வரப்படுகிற ராஜ்யத்தின் கட்டளைகள் மற்றும் அது செய்யக்கூடிய வேலைகள் இன்னும் நிர்வாக சம்பந்தப்பட்ட சகல காரியங்களையும் சபை கிட்ட இருந்து, அதாவது கிறிஸ்து இயேசுவும் சபையும் அடைவின இந்த ராஜா கிட்ட இருந்து பூமியில ராஜரீகம் பண்ணுகிற இந்த முற்பிதாக்கள் பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கறது இப்படி பார்த்திருந்த இந்த வசனங்கள் எல்லாமே நாம் புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப நம்ம இந்த சப்ஜெக்டோட முடிவு பகுதிக்கு வர வெறும் பாயிண்ட்ஸ் மாத்திரம் தான் நம்ம உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறோம். இது கொஞ்சம் மிகப்பெரிய சப்ஜெக்டும் கூட. இது ரெண்டு பகுதியாக எடுக்கணும். ஆனா இது திடீர்னு எனக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு அவசரமான ஒரு அழைப்பு வந்ததுனால முழுமையாக நானும் அதை ப்ரிப்பேர் பண்ணல. நான் வந்து நல்லா உங்க முன்னாடி சொல்றேன் இல்ல, அந்த பாயிண்ட்ஸ் மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை சந்தேகமா இருக்கும் பட்சத்துல பின்னாடி நாம் நிதானமாக இதை குறித்து தெளிவாக பேசலாம். இதனுடைய இன்னொரு பகுதி கூட இருக்குது. அதை பார்க்கும்போதுதான் முற்பிதாக்களுடைய வேலை மற்றும் அவர்களுடைய நிலை இன்னும் நமக்கு நன்றாக தெளிவாக தெரியும். இப்ப பறந்து விரிந்த ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம், நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். ஏன்னா ஆயிரம் வருட அரசாட்சியில கண்ணுக்கு தெளிகிற ராஜ்யம் ஒட்டுமொத்த உலகமும், ஒட்டுமொத்த உலகமும் கர்த்தருடைய ராஜ்யம். இன்னைக்கு அமெரிக்கா மாத்திரம் இல்ல, இந்தியா மாத்திரம் இல்ல, இப்படி இல்ல, தனித்தனியா துண்டு துண்டான நாடுகள் இல்ல, பூமி முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யமா தான் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் அவர் அரசால் வசனங்கள் படிச்சிருக்கிறோம். சரி, இப்படி பூமி முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யமாக இருக்கும்போது இந்த முற்பிதாக்கள் கவர்னர்களாக இருக்கிறாங்கன்னா, இப்போ நிர்வாக ரீதியாக இல்லைனா வேலை விஷயமா இவங்க போகணும் வரணும், எப்படி போவாங்க எப்படி வருவாங்க, இவருடைய போக்குவரத்து எப்படி இருக்கும், முற்பிதாக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, எண்ணிக்கை இல்லை தெரியல, அதிகமான பேர் இருப்பாங்க, அவங்க எப்படி பேசிக்குவாங்க அது பார்த்தோம், எப்படி தொடர்பு வச்சுக்குவாங்க அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். இப்ப இந்த முற்பிதாக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா எப்படி போவாங்க அப்படிங்கிறதுக்கான பதில், இந்த முற்பிதாக்களுக்கு அதாவது பரிபூர்ணமான மனுஷர்களுக்கான நிகழ்வுல இங்க என்ன என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இந்த முற்பிதாக்கள் கூட ராஜ்யத்துல எப்படி பயணம் செய்வாங்க, அவர்களுடைய பயணம் பயணித்தல் எப்படி இருக்கணும் கூட நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அவங்களுடைய உடை கூட எப்படி இருக்கலாம், உடை முற்பிதாக்கள் அப்ப பழைய காலங்களில் என்ன மாதிரி உடை உடுத்திருப்பாங்க, மிகப்பெரிய அங்கி மாதிரி போட்டு அப்படித்தானா பார்த்த கூட என்ன நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற கட்டளைப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப ராஜ்யத்திலே வந்து அதே மாதிரி அங்கிதான் போட்டிருப்பாங்களா, இது கற்பனை தான் வசனம்லாம் இல்ல, ஒருவேளை அங்கிதான் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அந்த காலத்துல முற்பிதாக்களும் அங்கிதான் போட்டுக்கணும், யூதர்களா இருந்த இஸ்ரேலர்களும் என்னதான் பண்ணிக்கணும், அவர்களுடைய நாக உடை வழக்கத்தின் படி அங்கதான் சேர்த்துக்கணும். இப்ப ராஜ்யத்துல வந்துட்டாங்கன்னா உடை மாத்திரம் இல்ல, எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் வளர்ச்சி வளர்ந்திருக்கும் போது முழுக்க முழுக்க அது கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியின்படியே தான் அவர்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும், உடைகளும் இருக்கும், அதுல கூட இருக்கலாம். அந்த ஒரு கருத்து கூட நம்ம உங்களுக்கு முன்பாக வைக்கலாம். சரி, அவர்களுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, இப்போ ஒரு ஒரு முற்பிதா இங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஒரு ஒரு பக்தி வைராக்கியம் வளர்க்கிற தானியல் இந்தியாவுக்கு தேவை, அவர் ஜெருசலேம்ல இருக்கிறாரு. தானியல் நீங்க இந்தியாவுக்கு போங்க, ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் தான் திடீர் திடீர்னு ஆவியில அனலாகி கொதிச்சிருவாங்க, திடீர் திடீர்னு ஐஸ் கட்டியா குளிர்ந்தும் போயிருவாங்க, நீங்க போய் சரிவிகிதமான பக்தி வளர்த்திய பக்திக்குரிய வைராக்கியத்தை அவங்களுக்கு நீங்க போதிச்சு வளர்த்துட்டு வாங்கன்னு சொல்லி தானியலை அனுப்புறாரு. தானியல் அனுப்புனா அந்த காலத்துல மாதிரி அவர் சேனம் கட்டி கழுத வச்சு அப்பம் சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியும், பிளேட்ல ஏறி சொல்லணும்னு வந்துருவாரா? அப்ப இவர்களுடைய பயணம் எப்படி இருக்கும் முற்பிதாக்கள், ஏன்னா பிளைட்ல ஏறி வரணும்னா ஒருவேளை அதெல்லாம் வளர்ந்த நாகரிகங்கள் இன்னும் கூட தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்கலாம். பிளைட்ல ஏறி யாரு போலாம் தெரியுங்களா, நம்மளை போன அதாவது மாம்சத்தில் இருக்கிற, இன்னைக்கு நம்மை போன்ற மாம்சத்தில் இருக்கிற மனுஷர்கள் வேற, உயிர்த்திருந்து வருகிற ஜனங்கள் வேணா அப்படி ஈஸியா போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஒருவேளை விசா இல்ல, அன்னைக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, கட்டணம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், முழுக்க முழுக்க இலவசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு காலகட்டங்கள்ல இருக்கலாம். அப்படி அவங்க வேணா பிரயோஜனப்படுத்தலாம். ஆனா முற்பிதாக்களுக்கு பரிபூர்ண மனுஷர்களுக்கு ஒரு விசேஷித்த திறமைகள் இருக்கு இல்லையா, எல்லா விஷயங்களுமே அவங்க விசேஷித்த திறமை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அந்த முற்பிதாக்கள் ராஜ்யத்தில் பயணிக்கணும்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா எப்படி போவாங்கன்னா, அதற்கு முன்பாக ஒரு சில மனுஷர்கள் போயிருக்கிறாங்க. அது மாதிரி அப்படி அதே போல தான் இவங்களுடைய பயணமும் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற விஷயங்கள் நீங்க படிக்கிறீங்களா, அப்போஸ்தலர் 8:39. சரி, யாருங்க இது, இது யாருன்னு புரியுதா? பிலிப்பு அந்த மந்திரி புரியுதா? அது என்ன சம்பவம்னாலும் புரியுதா? ஒரே வசனத்தை படிச்சுட்டு சூழ்நிலை தெரியாமலும் நாம இருக்கக்கூடாது. அது என்ன சம்பவம்? கந்தாக நாட்டு மந்திரி, அந்த மந்திரி அவர் என்ன செய்யறாருன்னா, ஏற்கனவே அதுக்கு முன்னாடி பின்னாடி வசனங்களை நீங்க படிச்சு பாத்துக்கோங்க, உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும். எத்தியோப்பியா தேசத்துல இருந்து எருசலேமுக்கு ஒரு பண்டிகைக்காக வர்றாரு. வர்ற இடத்துல ஒரு பைபிள் வாங்கிட்டு போறாரு. அப்படித்தான், அது ஒரு பைபிள் வாங்கிட்டு போறாரு. அப்படி பைபிள் வாங்கிட்டு போகும்போது அதுல இருக்கிற எடுத்து பக்கத்தை எடுத்து புரட்டி பார்த்து வாசிக்கிறாரு. அதுல வாசிச்சுட்டு போகும்போது ஏசாயா 53 நிருபம் இருக்குது. அந்த நிருபத்தை பார்த்துட்டு அந்த எத்தியோப்பியா மந்திரி படிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல பிலிப்புங்கிறவருக்கு பரிசுத்தாவி ஏவப்பட்டதுனால பிலிப்பு அங்க போய் நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இங்க ஒரு மனுஷனை பத்தி, அதை பத்தி சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்க படிக்கிறது ஏதாவது புரியுதா அப்படின்னா, அப்பத்தான் சொல்றாரு அவரு. அப்ப என்ன வார்த்தை சொல்றாருங்க அவரு, பாத்தீங்களா? நல்லா நீங்க கவனிங்க. கந்தாக நேட்டும் மந்திரி, அந்த காலத்துல மந்திரினா எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நல்ல மதிநுட்பம் வாய்ந்தவங்களாக இருக்கணும், அறிவு திறமை வாய்ந்தவங்களா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற மந்திரி மாதிரி எல்லாம் இல்ல, கைரேக வைக்கிறவர் கூட இன்னைக்கு மந்திரி ஆகலாம். அன்னைக்கு எல்லாம் மந்திரியா இருக்கணும்னா நல்ல அறிவு பூர்வமான திறமை மிக்கவங்க தான் மந்திரியா இருக்க முடியும். ராஜா கடுத்து நாட்டை நிர்வகிக்கிறவங்க அந்த மதிநுட்பம் வாய்ந்த அறிவு நிறைந்த மந்திரியால ஏசாயா 53 படிச்சு புரிஞ்சுக்க முடியல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களால அவராலேயே படித்து புரிஞ்சுக்க முடியல. அவரே என்ன சொல்றாருன்னா, ஒருவன் எனக்கு விலக்கி சொன்னாதான் அது புரியும். அதே போலதான் பரிசுத்த வேதாகமும் கூட, வாசிக்க அறிந்திருக்கிறவன் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இது எல்லாம் கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சரி, அந்த சூழ்நிலையில என்ன பண்றாருன்னா, பிலிப்பு அதனுடைய விவரங்கள் எல்லாத்தையும், கிறிஸ்து பற்றி எல்லா விவரங்களையும் சத்தியங்களையும் சொல்லிட்டு சொன்ன உடனே அவருக்கு ஒரு உற்சாகம் ஆயிடுது. முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு, தண்ணீர் இருக்குது ஞானஸ்நானம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. ரெண்டு பேரும் ஞானஸ்நானம் பிலிப்பு கொடுக்கிறாரு, மந்திரி ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுக்கும்போது இந்த மந்திரியை தண்ணிக்குள்ள முக்கிட்டு எழுப்பிறாரு. முக்கிட்டு எழுப்பினதுக்கு அப்புறம் ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி பிலிப்பு என்ன ஆகுறாரு, அந்த வசனம் படிங்க. கூட போதும் போதும் மந்திரி. அப்புறம் அவனே இத நீங்க நல்லா கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. உள்ள இறங்கி ரெண்டு பேரும் மூழ்கிட்டு எங்க வர்றாங்க, மேல கரைக்கு வர்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தா வர்றாங்க. திடீர்னு பிலிப்பு என்ன ஆயிடுறாரு, காணா போயிட்டாரு. மந்திரிக்கு என்ன ஆயிருக்கும், அங்க மந்திரி பயப்படல, சந்தோஷத்தோட வசனம் படிச்சீங்களா, புலம்பல, திகிலடை இல்ல, சந்தோஷத்தோட போனார். என்ன சந்தோஷம் தெரியுங்களா, தேவனுடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்கிற சந்தோஷம் அவருக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்பேற்பட்ட தேவன் இருக்கிறாரா, இவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய தேவன் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு தெய்வீக வல்லமையை உணர்ந்தவராக அங்க அந்த கந்தாக நாட்டு மந்திரி கடந்து போனார்னா, அங்க நடந்த சம்பவம் என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிலிப்புவை பரிசுத்தாவியானவர்னா தேவன், தேவன் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டு போய் ஆசோத்திலே காணப்பட்டார். அப்படிங்கும் போது இந்த கந்தாக நாட்டு மந்திரியும் இவரும் சந்திச்ச இடத்துக்கும் இந்த ஆசோத்துக்கும் சுமார் ஒரு 16 மைல் தூரம், 16 மைல் தூரம். அந்த 16 மைல் தூரத்தை எவ்வளவு வேகமா கடந்திருக்கிறார் பிலிப்பு, ஒரு செகண்ட்ல கடந்த மாதிரி கடந்திருக்கிறார் தேவனுடைய வல்லமையினால. இதே போலத்தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் முற்பிதாக்களுடைய பயணமும் இருக்கும். அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கணும்னா அதுக்கான கால அவகாசங்கள்லாம் ஆகாது.
இப்போ இங்க இருந்து நீங்க இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்க உடனே அவருக்கு சொன்ன உடனே அவர் அடுத்து எங்க தான் இருப்பார் தெரியுங்களா?
இந்தியால தான் இருப்பாரு. அவ்வளவு பெரிய வல்லமை தேவன் இந்த பரிபூர்ண மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பரிபூர்ண மனுஷர்களுடைய வல்லமை நாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அந்த மிகப்பெரிய வல்லமை அவங்களுக்கு இருந்துச்சு. வேற இன்னொரு வசனம் நாம் படிக்கலாம் இந்த பரிபூர்ணமான மனுஷர்களுடைய வல்லமை குறித்து. ஒன்னு ராஜாக்கள் 18:46 சாரி, பரிபூர்ணமான மனுஷர்கள் இல்ல, அந்த தேவனுடைய மனுஷர்கள் இடத்தை ஒரு தூரத்தை எவ்வளவு சீக்கிரமாக கடப்பாங்கிறது. 18:46 ஆகாபுக்கு முன் ஓடினாங்க. எலியா ஆகாப் ராஜா இந்த இடத்துல ஆகாப் ராஜா எதுல போறாரு? ரதத்துல. ரதம்னா என்ன தெரியுங்களா? ரதம் கேள்விப்பட்டிருக்கீங்க ரதம்னா? இன்னைக்கு ஒரு ஓட்ட சைக்கிள் கூட வச்சுக்கிட்டீங்க வண்டி ரதம் மாதிரி இருப்போம் சொல்லுவாங்க. அந்த ரதம் ரதம்னா நல்லா ஒரு நாலு ரெண்டு சக்கரம் இருக்கிறது இருக்கும், நாலு சக்கரம் இருக்கு, ரெண்டு சக்கரம் இருக்கிறதே நம்ம வச்சுக்கலாங்க. ஆனா குதிரைகள் எத்தனை குதிரைகள் இருக்கும்னா ரெண்டு இல்லைன்னா நாலு குதிரைகள் இருக்கும். அந்த வண்டியினுடைய பொறுத்து இல்லைன்னா ராஜாவுடைய வேகத்தை பொறுத்து கூட இருக்கலாம். நாலு குதிரைகள் கூட இருக்கலாம். ஒரு சின்ன ரதம்னா ரெண்டு குதிரைகள் கூட இருக்கலாம். இப்ப அது இழுத்துட்டு ஓடுதுன்னா ரெண்டு குதிரைகள் இல்லைன்னா நாலு குதிரைகள் ஒரு ரதத்தை இழுத்துட்டு ஓடுதுன்னா எவ்வளவு வேகத்துல போவோம்? எவ்வளவு ஸ்பீடா போவோம்? அவ்வளவு நான் இருக்கும். இன்னைக்குதான் குதிரை சக்தி அந்த ஹார்ஸ் பவர் வச்சுதான் மோட்டார் நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்குது. நான் குதிரைகள் சேர்ந்து இழுத்துட்டு போற ரதத்துல ஆகாப் ராஜா போறாரு. ஆனா எலியா எங்கதுல போறாரு? இல்ல, அவர் போற விதம் படிங்க, அதத்தான் மீண்டும் படிங்க. அறையை கட்டிக்கொண்டு பாத்தீங்க, இதுதான் பெருசு. யாருக்கு முன்னாடி ஓடிட்டு போயிட்டாரு? ரதத்துல போன ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி ஓடி போய் அங்க போய் நிக்கிறாரு வாங்க ராஜா அப்படின்னு அங்க போய் நின்றுட்டு வரவே இருக்கிறாரு. எப்படின்னா அது தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு, அறையை கட்டிக்கொண்டு நம்ம பேச்சு வழக்கில் சொன்னோம்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டுன்னு அர்த்தம். வரிஞ்சு கட்டிட்டு, ஏன்னா அந்த காலத்துல அந்த அங்கி தானே போட்டிருப்பாங்க, அது ஓடும்போது தடுக்கும்ல, தூக்கி மடிச்சு வேஸ்டி மடிச்சு கட்டின மாதிரி கட்டிட்டு ஓடுறாரு. எந்த அளவுக்கு ஓடுறாருன்னா ஆகாப் ராஜா குதிரையில ஓடி கூட அந்த வேகமா போக முடியல. அந்த ரதத்துல போய் கூட இவர் அவ்வளவு ஸ்பீடா போய் முன்னாடி நின்று ராஜாவுக்கும் முன்னாடி போய் அங்க போய் ஓடி போய் நிக்கிறாரு. இது எப்படி முடிஞ்சது? அவரால் ஏன்னா கர்த்தருடைய கரம் அவர் கூட எலியாவின் மேல இருந்தது. அதுதான் அந்த வார்த்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தேவனுடைய மனுஷர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை கடக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற வல்லமை அப்பேற்பட்டதாக இருக்கும். இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, இவங்களுடைய வல்லமை, அதாவது இவங்களுடைய தேவனுடைய வல்லமை இந்த மனுஷர்கள் மூலமாக அந்த இடத்துல வெளிப்படுது. அதெல்லாம் சரி, ஒருவேளை கந்தாக நாட்டு மந்திரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பிலிப் இப்படி போனதை பார்த்துட்டு அவர் என்ன நினைச்சிருப்பாரு? அல்ல, பயங்கர அவர் சந்தோஷத்தோட போறாரு. வசனம் இருக்கிறதுனால எப்படி போனார் பாருங்க, அவர்களுடைய தேவன் எப்பேற்பட்டவரா இருக்கிறார் பாருங்க, ஆச்சரியப்பட்டு போயிருவாரு. இப்ப ஆகாப் ராஜா எலியாவை பார்த்த உடனே நம்ம குதிரையில போக முடியாத வேகத்துல காட்டிலும் இந்த எலியாவை கர்த்தர் அவருடைய வல்லமையினால கூட்டு போறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிருப்பாரு? ஆச்சரியப்பட்டு போயிருவாரு. இதே போல 1000 வருட அரசாட்சியில முற்பிதாக்கள் எல்லாம் மாம்சத்துல இருப்பாங்க, பரிபூர்ணமான மாம்சத்துல சரீரமாக இருப்பாங்க, உலக ஜனங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுப்பப்பட்டிருப்பாங்க. இப்ப இந்த உலக ஜனங்கள் முற்பிதாக்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, எங்க போறாங்க, என்ன வராங்க. இப்ப அதே போல இந்த முற்பிதாக்கள் அவங்க போற வர்ற வேகம் எல்லாம் இவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியில் இருக்கிற ஜனங்கள் பார்த்துட்டு அப்படின்னு இருப்பாங்க. ஒருவேளை இன்னைக்கு ஜெட் விமானம் கண்டுபிடிச்சவர் கூட அன்னைக்கு உயிர் தெரிந்து வந்து மூக்கு மேலையும் வாயிலையும் விரல் வச்சு அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இவங்க போற ஸ்பீட பார்த்துட்டு இவர்களுடைய வல்லமையெல்லாம் தேவன் இவர்களை வல்லமையா பயன்படுத்துறதையும் இந்த பரிபூர்ணமான மனுஷர்களுடைய வல்லமையையும் பூமியில உயிரோட எழுப்பப்பட்ட ஜனங்கள் பார்க்கும்போது என்ன கற்றுக்கொள்வாங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவாங்க. பரிபூர்ணமான மனிதர்களுடைய வல்லமை இப்பேற்பட்டதா, இவ்வளவு சக்தியா உங்களுக்கு, தேவன் உங்களுக்கு இவ்வளவு வல்லமை கொடுக்கிறாரான்னு ஆச்சரியப்பட்டு போய் அடுத்தது உங்களுக்கு என்ன எண்ணம் தெரியுமா வரும்? நாமும் இப்ப எங்க போயிட்டு இருக்கிறோம்? அந்த பரிபூர்ண நிலைக்கு தான் நாமும் போயிட்டு இருக்கிறோம். நாமும் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளணும்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முறைப்படி நாமும் நடந்துட்டோம்னா நாளைக்கு நமக்கும் கொடுக்க போகிற வல்லமை, நமக்கும் கிடைக்க போற ஆசீர்வாதம், நம்முடைய சரீரம் கூட எப்படித்தான் இருக்கும்னா இந்த முற்பிதாக்கள் போல முன்னுதாரமா இருப்பாங்க முத்திரர்கள். அவங்கள பார்த்து இவங்க அப்படியே கத்துக்குவாங்க. ஒருவேளை ஹிட்லர்லாம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கொடுங்கோலனா இருந்த ஒரு ஹிட்லர்லாம் இப்ப அவரு நாம மிகப்பெரிய சர்வாதிகாரி ஆகணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பெருமையில தான் தான் பெரிய ஆளுன்னு வந்து அவர் செயல்பட்டாரு ஹிட்லர். அதுக்காக லட்சக்கணக்கான ஜனங்களை கொலை செய்தாரு. இப்ப அவரெல்லாம் உயிரோட எழுப்பப்பட்டு அவர் வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது இந்த முற்பிதாக்களுடைய வல்லமெல்லாம் பார்த்தார்னா என்ன செய்வாரு? அப்படித்தான் நினைச்சுக்க முடியும், வேற என்னத்தை செய்ய முடியும்? அதுதான் அவருடைய நிலையும் கூட. அவர் ஒண்ணுமில்லாத நிலை தான். அந்த மனுஷனுடைய பவர்ல சக்தியெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆனா இந்த பரிபூர்ணமான மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை பார்த்துட்டு இந்த இந்த நிலையில இருக்கிற மனுஷன், அந்த நிலையும் நமக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. நமக்கும் அந்த நிலை, அதாவது இந்த பரிபூர்ண நிலை வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்குது. 1000 வருட அரசாட்சியின் முடிவில் அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தங்களுடைய நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முற்பிதாக்களுடைய நடவடிக்கைகளை பார்த்துட்டு அப்படியே தங்களை ஒப்பு கொடுத்துருவாங்க. இவர்களுடைய வேகம், இவர்களுடைய செயல்பாடு, இவர்கள் சபையோடையும் கிறிஸ்துவோட வச்சுக்கிற தொடர்பு, இவர்களுடைய தீவிரம், இவர்களுடைய பக்தி வைராக்கியம், இவங்க காட்டுகிற அவர்களுடைய அந்த பரிபூர்ணமான சரீரம் அன்னைக்குதான் பார்க்க முடியும் பரிபூர்ணமான மனுஷர் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஜனங்கள் இதெல்லாம் செய்முறை விளக்கம், மற்றது சத்தியம் பட்டுக் கொடுக்கப்படும். இந்த செய்முறை விளக்கம் போல இந்த முத்திராக்கள் செய்து காட்டும் போது அந்த ஜனங்கள் பார்த்துட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு போயிருவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக தங்களை அப்படியே ஒப்புக் கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க. தேவனுடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவர் இந்த மனுஷனை என்ன விதமாக சிருஷ்டிக்கிறதுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த முற்பிதாக்கள் மூலமாக கற்றுக்கொள்வாங்க. கற்றுக்கொண்டுட்டு சந்தோஷப்படுவாங்க. அவர்களுடைய பயணம் அப்பேற்பட்டதாக இருக்கும். இன்னும் நாம் கடைசியாக ஒரு விஷயம் பார்த்து இந்த நாள் முடிக்கலாம். முற்பிதாக்களுக்கான வல்லமை மற்றும் அவர்களுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, யோவான் நம் ஆண்டவர் அங்க ஒரு இடத்துல செய்து கட்டினாரு. 6:19 நல்ல நிதானமா படிங்க சிஸ்டர். அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம், அதாவது அந்த அளவுக்கு தந்து வலித்து போறாங்க. இந்த சிஸ்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கடல்ல படகு, அதாவது துடுப்பு போட்டு கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் கடந்து போறாங்க. அப்புறம் ஆமா, சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் புறப்பட்டு இவங்க அந்த கடல்ல துருப்பு போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க சீசர்கள். அப்ப ஏசு கடல்ல நடந்து வராரு, நடந்து வந்து பயப்படாதே நான் தானே அவங்கள்ட்ட சொல்றாரு. அப்புறம் என்ன நடக்கு? இது எப்படி எப்படி போகுது? என்ன மோட்டர் கொடுத்தனாரு அவர் வந்து? இவங்க படகு வலிச்சுட்டு போறாங்க, துடுப்பு போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து கடல்ல நடந்து வர்றாரு. பரிபூர்ண மனிதனுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அவர் கடல்ல நடக்கலாம், தண்ணீர்லாம் அவர் ஒண்ணும் அதாவது மூழ்கடிக்கவும் முடியாது. சரி, அதுக்கான விளக்கங்கள் நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. அங்க அவர் வராரு, வந்து அவரை முயற்சிக்குள்ள மனசா இருந்தாங்க. மனதா இருந்துட்டு வாங்கவரேன்னு கூப்பிடுறாங்க. அப்ப இவரு கூட என்ன பண்றாரு, அந்த படகுல ஏறாரு. ஏறின உடனே படகு என்ன ஆயிடுச்சுக்கலாம்? அந்த வசனம் படிங்க. ஏறின உடனே அந்த வசனம் உடனே, எப்போ அவன் படகுல ஏறின உடனே, உடனே உடனே கரைக்கு போயிருச்சு. பரிபூர்ண மனிதனுடைய வல்லமைங்கிறது, இப்ப அவர் படகுல கால் வச்சு வேகமா போன்னு சொன்னா அந்த படகு என்னதான் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஸ்பீடில் போயிருக்கோமோ போயிருக்கும். பரிபூர்ண மனிதனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. காற்றை பார்த்து நில்லுன்னு சொன்னாலும் நிற்கும். ஏன்னா கர்த்தர் என்ன மாதிரி கொடுத்திருந்தாருன்னா, பூமியையும் அதில் உள்ள யாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு மனுஷனுக்கு, பரிபூர்ணமான மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்துவம். அப்பேற்பட்ட வல்லமை இருக்குது. அப்ப அந்த பூமியில இருக்கிற கடல் காற்றாக இருந்தாலும் சரி, கடலாக இருந்தாலும் சரி, மற்றும் எதனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தின் மேலையும் அதிகாரம் மனுஷருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பரிபூர்ண மனுஷர்களுடைய வல்லமை, அதாவது திறமை, இருந்தா பவர் அவ்வளவு பெருசு. இப்ப கிறிஸ்து இயேசு அந்த படகுல ஏறின உடனே இந்த படகு மறுக்கரைக்கு போன்னு சொல்லியிருந்தாருனா அது உடனே அதான் அவர் போன உடனே போயிடுச்சு உடனே உடனே. இதே போலத்தான் இருக்கும் முற்பிதாக்கள் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல முற்பிதாக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை கடக்கணும்னா அவங்களுக்கு அதிகமான காலதாமதமும் தேவைப்படாது, அதே போல அதிகமான வாகன வசதிகளும் தேவைப்படாது. அவங்க இந்த இடத்துக்கு போங்கன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல அவங்க அங்க போய் நிக்க முடியும், நிக்க கூடும். அதற்கான ஆதாரங்கள் தான் இப்ப இந்த ஒரு சில வசனங்களும் நாம் பார்த்தோம். இதோட நாம் இந்த ஒரு சப்ஜெக்ட் நாம் முடிவு செய்யணும். அதாவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் பரிபூர்ண மனிதராக உயிரோடு எழுப்பப்படுகிற முற்பிதாக்கள் தேவனுடைய வல்லமையினால அந்த பரிபூர்ணத்துவத்தை அவங்க பெற்றுக்கொண்ட அந்த முற்பிதாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா முழுமையான மனுஷர்களாக அங்க இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாக ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் இவங்க முன்னுதாரணமா இருப்பாங்க. இவர்களுடைய இந்த பரிபூர்ண மனிதர்களுடைய செயல்பாடுகளை கவனிக்கிற இந்த விழுந்து போன மனுஷர்கள் இவர்களை பார்த்து 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 நிறைய விஷயம் கற்றுக்கொள்வாங்க. இவங்க கூட தங்களுக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய ஜீவனை குறித்து கண்ணால கண்டு சந்தோஷப்பட்டு அந்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்திக் கொள்வாங்க. நீதியுள்ள தேசத்தில் நீதியை விரும்பி கற்றுக்கொள்வார்கள். இந்த விதமாக முற்பிதாக்களுடைய செயல்பாடுகள் அங்க இருக்கும். கண்ணுக்கு தெரி கிறிஸ்து இயேசுவும் சபையும் ஆளுகை செய்கிற தேவனுடைய ராஜ்யமாகிய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தில் முற்பிதாக்களுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்கும். இதான் ராஜ்யத்தில் முற்பிதாக்கள்ங்கிற தலைப்புல நான் பார்த்த ஒரு சிறு விளக்கம். இதுல இன்னொரு பகுதி இருக்குது, அது நாம் இன்னொரு நாளைக்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். முற்பிதாக்களுடைய நிலை குறித்து இன்னும் கர்த்தர் நம்மை அவருடைய சத்தியத்துக்குள்ளாக தொடர்ந்து வழிநடத்துவார். தேவன் தாமே அவருடைய குமாரன் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. ஆமென்.
இவரே தேவனுடைய பிரதான கிருபையினால தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் முற்பிதாக்களுடைய பரிபூர்ணமாக எழும்பக்கூடிய முற்றிலுமாக அவர்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய முற்பிதாக்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய அலுவல்கள் மற்றும் அவர்களுடைய தொடர்புகள் பயணங்கள் குறித்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அடங்கியுள்ள காரியங்களை தேவன் இந்த நாளில் கூட இந்த பாடத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம இதுவரைக்கும் கிராபிக்ஸ்ல தான் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்க முடியும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு நம்ம நேர்லயே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம இப்ப கேட்டது மூலியமா நான் கேட்டோம். தேவனுக்கு நம்ம கூடான கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை கிறிஸ்து இயேசுவின் வழியாக நாம தாழ்மையோடு கூட தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் கூட ஒரு 15 நிமிடங்கள் தேநீர் இடைவேளையாக தரப்படுகிறது. 12 நிமிடங்களுக்கு முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டா கூட தேவலாம். தேவனுக்கு நன்றி.